எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். காலை ஆராணி நீர் ஆசீர்வதித்தீர், உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தோம். இப்பொழுது மாலை நேரத்திலையும் மறுபடியுமாக உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் கர்த்தாவே. இதே போல ஒரு மாலை நேரத்தில் எம்மாவூர் சீஷரோடு கூட நீர் பேசி கொண்டு போனீர். அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிக்கும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் கர்த்தரை கண்டோம் என்று மகிழ்ச்சியினாலே நிரப்பப்பட்டார்கள். அதே போல ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலையும் நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலே உமை காணத்தக்கதாக நீர் உதவி செய்வீராக. வேதவசனமாகிய இந்த அப்பத்தை நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய சிந்தையை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபத்தார். கடைசி காலத்திலே மனவாட்டிக்கு தேவனுடைய சிந்தை வந்திருக்கிறது. நாங்கள் மைண்ட் ஏஜில் வந்திருக்கிறோம். கண்ணின் காலத்தை விட்டு நாங்கள் இப்பொழுது மைண்ட் ஏஜுக்கு வந்திருக்கிறோம். உம்முடைய தீர்க்கதரிசி வாழும் பொழுது அவர் தரிசனங்களை கண்டார். அவருடைய வாழ்க்கையில் விஷனுக்கு மேலே விஷன் வந்தது. அது கண்ணின் காலமாக இருந்தது. இப்பொழுது நாங்கள் அதை விட மேலே வந்திருக்கிறோம். பிரைடு ஏஜில் வந்திருக்கிறோம். இந்த பிரைடு ஹேஸ் த மைண்ட் ஆஃப் காட் என்று சொன்னவனமாக எங்களுக்கு உம்முடைய சிந்தையை வெளிப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தையிலே உம்முடைய சிந்தை இருக்கிறது. நாங்கள் அதை அறிந்து கொள்ளும்படியாக எங்களுடைய மனக்கண்களை திறப்பீராக. அடியனை மறைத்து நீர் பேசுவீராக. வந்து தாமியத்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பீராக. இங்கே காத்திருப்பது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நேரமாக இருக்கட்டும். பேசுறது நீங்களல்ல, பசுத்த ஆவியானவரே பேசுகிறார் என்று சொன்னவனமாக அடியன் மூலமாக நீர் பேசும். எல்லா மகிமையும் நீரே எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன், ஆமென். உட்கார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்திலே நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 9 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம்.
5 தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருஞ்சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது.
சரி, போதும். உங்களுக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் 5th trumpet 5th எக்காளம். 5th எக்காளம் என்ற தலைப்பிலே உங்களுக்கு செய்தி கொடுக்க விரும்புகிறேன். 5th எக்காளம் வெளிப்படுத்தின விசேஷம் 9 1-11 எழுதப்பட்டிருக்கிறது. 5th தூதன் எக்கால ஊதினான், அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். முதல் 4 எக்காலங்களிலே இயற்கையானது பாதிக்கப்படுகிறது. நேச்சுரல் டிஸ்டர்பன்ஸை வாசிக்கிறோம். முதலாம் எக்காலத்திலே பூமி பாதிக்கப்படுகிறது. பின்பு 2 சமுத்திரம் பாதிக்கப்படுகிறது. 3 நீரூற்றுகள் அதெல்லாம் பாதிக்கப்படுகிறது. 4 சூரிய சந்திர நட்சத்திரங்கள் பாதிக்கப்படுகிறது. அதை வெளிப்படுத்தல் 8:6 வாசிக்கிறோம். அதன் பின்பு நம்ம வந்து 9 வரும்பொழுது முதல் 11 5th trumpet குறித்து வாசிக்கிறோம். 5th எக்காலம். அதன் பின்பு நாம் வந்து 6 பின்பகுதியில் வாசிக்கிறோம். 7 வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 11:15 கடைசி வரைக்கும் வாசிக்கிறோம். இப்படி 7 இருக்கிறது. 7 7 7 7 7 எப்படி அப்படி வந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாமே ஒரு ப்ரோஃபஸி. ப்ரோபசி வந்து சிம்பிள் ஃபார்மாக எழுதப்பட்டிருக்கு. எல்லாமே பழைய ஏற்பாட்டு சின்னங்கள் தான் அங்கே இருக்கு. அதனால் நம்ம அதை படிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டுக்கு நம்ம அறிந்து கொள்ள முடியும். புதிய ஏற்பாடு சப்ஸ்டன்ஸாக இருக்கிறது, பழைய ஏற்பாடு ஷேடோவாக இருக்கிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷமானது ரியாலிட்டியாக இருக்கிறது, அது உண்மையாகவே நடக்கப் போகிறதாக இருக்கிறது. அதெல்லாம் கிபி 95-96 பத்மதீபில் அந்த யோவான் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனத்தின் மேலே தரிசனத்தை கொடுக்கிறார். அதை அவன் அப்படியே எழுதி வைக்கிறான். அதுதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். அதனால் ஆதியாமத்தில் என்ன காரியங்கள் இருக்கிறதோ அதெல்லாமே வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது மேனிஃபெஸ்ட் ஆகிருக்குது. ஆதியாமத்தில் சீட் ஃபார்மாக இருக்கிறது, வித்தின் வடிவத்தில் இருக்கிறது. இந்த வெளிப்படுத்தின சில வருஷம் வரும் பொழுது அது ஹார்வெஸ்ட் ஸ்டேஜாக இருக்கிறது, அது அறுவடையின் காலமாக இருக்கிறது. இப்பொழுது நம்ம ஹார்வெஸ்ட் சீசனில் வந்திருக்கிறோம். இப்போ பென்காமி என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு ஸ்பெஷல் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் அது வெளிப்படுகிறது, வேறு யாருக்கும் அது சிம்பிள் ஃபார்மாக தான் இருக்குது. நமக்கு சிம்பிள் பின்னால் என்ன ரெவலேஷன் இருக்கிறது என்பதை அவர் தம்முடைய மனவாட்டிக்கு மட்டுமே ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. இது வந்து 1963 பின்பு வாழுகிற மக்களுக்காக தான் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னால் அது வெளிப்படுமா? வெளிப்படாது. ஏனென்றால் அது முத்திரைகள் திறக்கப்படலை. சிம்பிளுக்கு பின்னால் என்ன ரெவலேஷன் இருக்குது என்று அவங்களால அறிந்து கொள்ள முடியாது. ஒரு கெஸ் ஒர்க் பண்ண முடியுமே வழியாக கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் நம்ம வந்து முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. நம்ம பிரைட் ஏஜில் இருக்கிறோம். ஆமீன். நமக்கு இன்னைக்கு ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமீன். முதலாவது ஆட்டுக்குட்டியானவர் ஒரு முத்திரையை திறக்கிறார். ஒரு முத்திரையை திறக்கும் பொழுது ஒரு ரகசியம் வெளிப்படுகிறது. அந்த ரகசியத்தை சொல்லும் பொழுது அது ட்ரம்பட்டாக இருக்கிறது. அதுதான் எக்காலமாக இருக்கிறது. வார்த்தையை ஏற்றுக்கொண்ட கொண்டவர்கள் மேலே அவர் முத்திரை போடுகிறார். பரிசுத்தாவினாலே முத்திரை போடுகிறார். வார்த்தையை புறக்கணிக்கிற மேலே கோபகலசம் ஊற்றப்படுகிறது. ஒரு சபைக்காலம் உண்டாகிறது. இப்படி வரிசையாக 7 முத்திரைகள் இங்கே வெளிப்படுது. முதலாவது ஒரு முத்திரை திறக்கப்படுகிறது. பின்பு என்ன செய்யணும்? கடைசியில் ஒரு சபைக்காலம் ஏற்படுகிறது. ஆண்டவர் அந்த சபைக்காலத்திலேருந்து வேற ஒரு சபைக்கு அவர் மூவ் பண்ணுகிறார். இப்படியாக வந்து கடைசியாக 7 சபை காலங்கள் முடிந்து நம்ம இன்னைக்கு கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். கடைசி காலம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது? முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு ஆரம்பிக்கிறது. அதெல்லாம் பெந்தகோஸ்காரங்க கடைசி காலம் கடைசி காலம் வாங்க. கடைசி கால சுவிசேஷ சபை, பூரண சுவிசேஷ சபைன்னு சொல்லுவாங்க. கடைசி காலம்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. அது இப்போந்தான் கடைசி காலம் அப்படிம்பாங்களே ஒழிய அக்யூரட்டாக சொல்ல முடியாது. நம்ம கடைசி காலம்னா முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்குது, இதுதான் கடைசி காலம். இனி காலம் செல்லாது. There will be no more time. இனிமேல் காலம் என்பது இல்லை. இது கடைசி காலம். 7 தூதனுடைய செய்தியானது முடிவான செய்தியாக இருக்கிறது. ஆமீன். 5 மெக்காலத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த வானத்திலிருந்து விழுந்த ஒரு தூதனை பார்க்கிறோம். முதலாம் வசனத்தை வாசிக்கலாம்.
5 தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது.
And the fifth angel sounded, and I saw a star fall from heaven, fallen star, unto the earth. அது அவனுக்கு வந்து, and to him was given the key of the bottomless pit. பாதாள குழியின் திறவுகோல் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அண்ட் ஈ ஓப்பன் த பாட்டம்லெஸ் பிட். அவன் வந்து அந்த பாதாள குழியை திறந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. த ஃபிஃப்த் ஏஞ்சல் எக்காலத்தை ஊதும் பொழுது, ட்ரம்பட்ஸ் ஃபார் இஸ்ரேல், சீல்ஸ் ஃபார் த பிரைட். நமக்கு சீல்ஸு, அவனுக்கு ட்ரம்பட்ஸ். என்று பிரதர் பென்காம் சொல்லுகிறார். இங்கே ஐந்தாம் எக்காலத்தை ஊதும் பொழுது, I saw a star fall from heaven unto the earth. பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதனால் சாத்தான் வந்து நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறான். அவன் வந்து ஃபாலன் ஸ்டார், விடிவெள்ளி நட்சத்திரம், ஓ லூசிபர், த சன் ஆஃப் மார்னிங் ஸ்டார் என்று ஏசாயாவிலே வாசிக்கிறோம். ஏசாயா 14:12 வாசிக்கிறோம். அவன் ஒரு ஸ்டாராக இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவும் ஒரு ஸ்டாராக இருக்கிறார், நீங்களும் ஒரு ஸ்டாராக இருக்கிறாங்க நினைக்கிறேன். இப்போ உலகத்தில் சினிமா ஸ்டார், ஸ்போர்ட்ஸ் ஸ்டார், இன்னும் நிறைய ஸ்டார்லாம் இருக்கிறாங்க. பிள்ளைகள் நல்லா படிச்சுன்னா அவங்களுக்கு ஸ்டார் வரைஞ்சி விடுவாங்க டீச்சர். அதனால் ஸ்டார் என்றால் ஒரு விசேஷித்த இதுன்னு அர்த்தம், ஒரு முதன்மை ஸ்தானம் இது பெறுகிறது. பொலிட்டிக்கல் ஸ்டார் இருக்கிறாங்க, இவ்விதமாக நிறைய ஸ்டார் உலகத்தில் இருக்கிறாங்க. சாத்தானும் ஒரு ஸ்டாராக இருக்கிறான். அவன் வந்து என்ன ஸ்டார்னா ஃபாலன் ஸ்டார், விழுந்து போன தூதனாக இருக்கிறான். வானத்திலிருந்து அவன் விழுந்தான். உங்களுக்கு நல்லாக தெரியும், வெளிப்படுத்தல் 12:2 அவன் வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலு அவனை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணினார்கள், யுத்தம் பண்ணியும் ஜெயம் காணவில்லை, அவள் இருந்த இடம் காணப்படாமற் போயிற்று. அதனால் அவன் தள்ளுண்டு போனான், வானத்திலேருந்து தள்ளுண்டு போனான். ஆண்டவர் அவனை கிக் பண்ணி கீழே தள்ளிட்டார். 3:4 வாசிக்கும் பொழுது, அதன் வால் வானத்தின் நட்சத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கை அதை இழுத்து பூமியிலே தள்ளி விட்டது என்று பார்க்கிறோம். வானத்திலிருந்த தேவதூதர்களிலே மூன்றில் ஒரு பங்கை அவன் வஞ்சித்தான், வஞ்சித்து தன் பக்கமாக சேர்த்து கொண்டான். இதோ அவனை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள் என்று நம்ம 12 அந்த ஃபாலன் ஸ்டாரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவன் லூசிபராக இருக்கிறான். இதோ அவனுக்கு ஒரு திறவுகோல் கொடுக்கப்பட்டது. ஐந்தாம் தூதன் எக்கால ஊதினான், அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன், அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது என்று எழுதியிருக்கு. இங்கே உடனே வந்து அங்கே ஸ்டார்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பேர்சனை குறிக்க அவனுக்குன்னு போட்டிருக்கு, அதுக்குன்னு எழுதலை, அவனுக்குன்னு இருக்கு. அப்போ அது ஒரு பேர்சனை குறிக்குது. I saw a star fall from heaven unto the earth and to him was given the key of bottomless pit. பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. பாதாள குழின்னா அதுக்கு வந்து பாட்டம்லெஸ் பிட், அதுக்கு அடிங்கிறதே கிடையாது, போயிட்டே இருக்கும், அது வாட்டில் கீழே போய்கிட்டே இருக்கும், அதுக்கு பாட்டம்னு கிடையாது. சமுத்திரத்துக்கு பாட்டம் இருக்குது, எவ்வளோ தண்ணீர் ஆழமாக இருந்தாலும் சில இடத்துல ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது சமுத்திரத்தில், ஆனாலும் அதுக்கு ஒரு பாட்டம்னு இருக்குது. கிணத்துக்கு ஒரு பாட்டம்னு இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு பாட்டம் இருக்கிறது. ஆனால் இந்த பாதாள குழி வந்து ஆங்கில பைபிளில் பாட்டம்லெஸ் பிட்ன்னு சொல்லப்பட்டிருக்குது, அடி இல்லாத ஒரு குழி, இது கீழே போயிட்டே இருக்கும். அதனால் அந்த பாதாள குழியின் திறவுகள் கொடுக்கும் பொழுது அங்கே அசுத்த ஆவிகள் இருக்கிறது, அந்த அசுத்த ஆவிகள் எல்லாமே வெளியே வருகிறது. அந்த 2 தொடர்ந்து வாசிக்கலாம்.
அவன் பாதாள குழியை திறந்தான், உடனே பெருஞ்சூளையின் புகையை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று, அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது.
அந்த பாதாள குழியை திறக்கும் பொழுது பெருஞ்சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று, அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது, அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால் அருமையான இதெல்லாமே ஒரு சிம்பலாக எழுதியிருக்கு. ஆனால் சிம்பலுக்கு பின்னால் வெளிப்பாடு இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி காலத்தில் நமக்கு அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். 5th trumpet அது எதை குறிக்கிறது என்றால், அது சயின்டிஃபிக் ஏஜ் ஆனது அங்கே ஸ்டார்ட் ஆகிறது, 4th parimanamானது அங்கே திறக்கப்படுகிறது. அந்த கீ வந்து கீ ஆஃப் சயின்ஸாக இருக்கிறது. அதனால் இது டிவி இருக்குது, ஏதே தோட்டத்திலே டிவி இருக்குது. அதனால் எலியா அங்கே கர்மேல் பர்வதத்தில் சேலஞ்ச் பண்ணும் பொழுது அங்கே டிவி இருக்கிறது. மோசே சீனாய் மலையில் தேவனை சந்திக்கும் பொழுது அங்கே டிவி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து காலத்தில் டிவி இருக்கிறது, ஆனால் அதை கண்டுபிடிக்கல. டெலிவிஷன், டெலின்னா தூரம்னு அர்த்தம், விஷன்னா அது பார்வைன்னு அர்த்தம். அதனால் தூரத்தில் இருக்கிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அமெரிக்காவில், ஜப்பானில், ரஷ்யாவில் நடக்கிற காரியங்கள் உலகத்தின் பல பகுதியில் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். நீங்கள் சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு வெளியே என்ன நடக்குன்னு பார்க்க முடியும். அதனால் டெலிவிஷன், தூரத்தில் இருக்கிற காரியங்களை நம்ம இப்போ பார்க்க முடியும். அவ்விதமான ஒரு காலம் வந்து இப்பொழுது தான் வந்திருக்கு. அந்த ஃபிஃப்த்து டெம்பர்ட் வரும்பொழுது தான் அந்த கீ ஆஃப் சயின்ஸ் கொடுக்கப்பட்டது, அந்த அறிவின் திறவுகோல். அது இருக்க தான் செய்கிறது, ஆனால் ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்கலை, மனுஷனுக்கு அந்த பெர்மிஷன் கொடுக்கலை. இப்பொழுது அவன் காட்ஸ் லேபரேட்டரியை வந்து அங்கேருந்து திருடி அந்த ஃபார்முலாவை கண்டுபிடித்து கொண்டான். அவன் என்ன செய்யணும் இப்பொழுது அந்த அந்த ஐந்தாம் அந்த நாலாம் பரிமாணத்தின் மூலமாக இப்பொழுது உலகமெங்கிலும் கான்டாக்ட் நடக்கிறது. இப்பொழுது நாலாம் பரிமாணம் இல்லைன்னா உலகமே இப்பொழுது இயங்காது. அது வர வர அட்வான்ஸ் ஆகிட்டே வருகுது. அந்த கீ அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆ கீ என்று சொல்லும் பொழுது அந்த ரகசியமாக இருக்கிறது. அது நேச்சுரல் கீ கிடையாது, அது பாதாள குழி என்று சொல்லும் பொழுது அது என்ன செய்யறனால அது வந்து ஒரு நேச்சுரல் பிளேஸ் கிடையாது, அது ஒரு டைமென்ஷனாக இருக்குது. இல்லை பாதாளம் வந்து ஐந்தாம் பரிமாணம், லைட் மேட்டர் டைம் என்ற மூணு பரிமாணத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். விஞ்ஞானமானது நாலாம் பரிமாணமாக இருக்கிறது. ஐந்தாம் பரிமாணம் பாதாளம், ஆறாம் பரிமாணம் பேரடைஸாக இருக்குது, பரிசுத்தவான்கள் இருக்கிற இடம். ஏழாம் பரிமாணத்தில் ஆண்டவர் இருக்கிறார். இப்படி செவன் டைமென்ஷன் இங்கே நமக்கு பிரதர் பென்கான் சொல்லியிருக்கிறார். அதனால் இப்பொழுது ஐந்தாம் பரிமாணம் திறக்கப்படுகிறது, அந்த பாதாள குழி திறக்கப்படுகிறது. அதில் இருக்கிற எல்லா ஈவில் ஸ்பிரிட்டும், பொல்லாத ஆவிகள் எல்லாமே, அதுதான் வெட்டுக்கிளிகள். அந்த பொல்லாத ஆவிகள் எல்லாமே வந்திருக்குது. அது ஒரு புகையை ஏற்படுத்துது, ஸ்மோக் ஸ்க்ரீன் அது ஏற்படுத்துகிறது. அண்ட் தேர் ஆர் ரோ ஸ்மோக் அவுட் ஆஃப் த பிட் அண்ட் த ஸ்மோக் அவுட் ஆஃப் கிரேட் ஃபர்னன்ஸ் அண்ட் த சன் அண்ட் த ஏர் were darkened by the reason of the smoke of the pit. அந்த குழியிலிருந்து புகை எழும்பிட்டு அந்த புகையினாலே என்ன ஏற்பட்டது, சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்கள் எல்லாமே அந்தகாரப்பட்டு போனது. அது பே அந்த ஸ்மோக் வந்து எல்லாத்தையும் மறைத்து விட்டது. அதனால் பாதாளத்திலிருந்து வந்த பொய்யான காரியங்கள், சாத்தானுடைய காரியங்கள், அது வந்து இன்றைக்கி உலகத்தில் வந்துட்டு, அதனால் எல்லாமே வந்து ரொம்ப ஆபத்து. நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் அதை ஹேக் பண்ணிடுவான், அது எந்த ஏதாவது ஒரு நாட்டில் இருந்து ஹேக் பண்ணுவானாம். அப்படி ஹேக் பண்ணிவிட்டு நம்மகிட்ட நிறைய பணத்தை கேட்பான். நிறைய பணத்தை கேட்டால் தான் உங்களுக்கு வெப்சைட்டை வந்து இந்த ஹேக் பண்ணதை எடுத்து விடுவேன் அல்லது தரமாட்டேன்ருவான். இப்படி சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால் ஏர் வந்து இன்றைக்கி அந்தகாரப்பட்டு போச்சு. சூரியன் இன்றைக்கி ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், சூரியன் அந்தகாரப்பட்டு அது மறைக்குது. இதோ சபை அந்த சந்திரன் மறைக்கப்படுகிறது, அந்த ரியல் ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே மறைக்கப்பட. இந்த காரியங்கள் வந்து எல்லாத்தையுமே மறைச்சிட்டு ஒரு புகையாக வந்து எல்லாத்தையுமே மறைச்சி உலகத்தில் இருக்க ஆசாபாசங்கள், சிற்றின்பங்கள் எல்லாம் பிசாசினுடைய ஆவிகள். அதனால் என்ன செய்யுது, அந்த பான் பிராக்கு போடுறது இதெல்லாமே இப்போந்தான் எல்லாமே வந்திருக்கு. போதைப் பொருட்கள் எல்லாமே இப்போந்தான் வந்திருக்கு. முன்னால் இருந்தாலும் இந்த அளவுக்கு இல்லை. இப்பொழுது எல்லா விதமான பாதாளத்திலிருந்து வந்த காரியங்கள் இப்பொழுது மக்களை வந்து இன்றைக்கி ஆக்குப்பை பண்ணிவிட்டது. அதனால் ஜனங்களை வந்து காரிருள் மூடியிருக்கிறது. அதனால் வெளிச்சம் நம்ம மேலே பிரகாசிக்கும் பொழுது உலகம் அனைத்தும் இன்னைக்கு காரிருள் இருக்கிறது. ஏசாயா 60:1-2 வாசிக்கலாம்.
எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்.
இதோ பூமியை, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். காரிருள் அது முழுசுமா அது அந்தகாரப்படுத்தி விடும், எதையுமே பார்க்க முடியாது. அதனால காரிருள் இன்னைக்கு ஜனங்களை மூடி இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் இருக்க 700 கோடி மக்கள் மேலே காரிருள் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் மேலே தான் இன்னைக்கு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. இது வந்து ஃபாலன் ஸ்டார். இந்த இந்த வானத்திலேருந்து விழுந்த நட்சத்திரம். ஆனால் ஆண்டவர் வந்து வானத்திலேருந்து இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. Descended from heaven. வெளிப்படுத்தல் 10:1 என்ன வாசிக்கிறோம்? பின்பு பலமுள்ள உயரருதூன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அதன் பின்பு என்ன வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தல் 20:1 பின்பு வேறொரு தூதன் என்ன செய்தார் என்றால், ஒரு பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலையும் பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவர் இறங்கி வருகிறார், இவன் வந்து விழுங்குறான். இவனை தள்ளி விடும் பொழுது கீழே விழுறான். அவர் வந்து இறங்கி வருகிறார். வெளிப்படுத்தல் 18:1 பின்பு வேறொரு தூதன் மிகுந்த வல்லமையோடு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், அவனுடைய மகிமையால் பூமி பிரகாசிச்சு. அதனால எல்லா இடத்துலையும் என்ன வாசிக்கிறோம்? அவர் இறங்கி வந்தார். இறங்கி வந்தார்னா அவரா தானா வர்றார். இப்பொழுது என்ன, இந்த தூதன் வந்து தள்ளி விடப்படுகிறான். அதனால பரலோக வானத்திலிருந்து அவன் விழுந்தவனாக இருக்கிறான். ஃபாலன் ஏஞ்சல். அதே போல கத்தர் தம்முடைய வலதுகரத்தில் 7 நட்சத்திரங்களை வைத்திருக்கிறார். அவர் தம்முடைய வலதுகரத்தினாலே அதை தாங்கி கொண்டிருக்கிறார். அவங்க ஒரு நாளும் விழுந்து போக முடியாது. அவங்க வந்து ஃபாலன் ஸ்டார் கிடையாது. அவங்க தேவனுடைய அங்கே கரத்திலே இருக்கிறார்கள். அதான் நம்ம எங்க வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தல் 1:16 வாசிக்கலாம்.
தமது வலதுகரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார்.
தம்முடைய வலதுகரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். He had 7 stars in his right hand. அவருடைய வலதுகரத்திலே 7 நட்சத்திரங்கள். பால், இரேனேஸ், மார்டின், கொலம்போ, லுத்தர், வெஸ்லி, பிரன்கான், இந்த 7 நட்சத்திரத்தையும் வலதுகரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறார். இவங்களுடைய பேர் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவபசுல இருக்கிறது. ஒரு நாளும் இவங்க விழுந்து போக முடியாது. ஆனால் லுத்தர் வந்து அவர் வந்து கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து ஒரு கூட்டமான ஜனங்களை வெளியே கொண்டு வரும் பொழுது, பின்பு அவர் காலத்துக்கு பிறகு லுத்தரன் மிஷின் என்ற ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்தும் பொழுது அவங்க மேலே ஃபாலன் ஸ்டார் வருகிறது. அந்த விழுந்து போன தூதர்கள் லூசிபர், அவனுடைய ஆவிகள் விழுந்து போனது. அந்த ஆவிகள் வந்து அவங்க மேலே வருகிறது. அவங்க ஸ்தாபனத்தை ஏற்படுத்தும் பொழுது மரித்து போகிறார்கள். அதனால் ஆண்டவர் வேற ஒரு சபை காலத்துக்கு வருகிறார். வெஸ்லி காலத்தில் வரும் பொழுது, வெஸ்லி மரித்து போன பின்பு அவர் அங்கே மெத்தடி ஸ்தாபனத்தை ஏற்படுத்தும் பொழுது ஃபாலன் ஸ்டார் அவங்க மேலே வந்துடுது. அதே போல் பெண்டேகாஸ்டல் அங்கே அந்த ஸ்தாபனமானது, அது என்ன சொல்றால், முதல்ல அது பவர்ஃபுல்லாக இருந்தது, அது ஸ்தாபனமாக இல்லை. பின்பு அவங்க ஸ்தாபனத்தை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது இப்பொழுது அவங்க மேலே ஃபாலன் ஸ்டார் இருக்கிறது. விழுந்து போன ஆவிகள் அவங்க மேலே வந்துச்சு. சாபனை ஏற்படுத்தும் பொழுது அவள் மரித்து போகிறார்கள். அவங்க மேலே ஃபாலன் ஸ்டார் வருகிறது. ஒரு நாய் இருக்குதுன்னா அந்த நாய் வந்து உயிரோடு இருக்கும் வரைக்கும் பருந்துகள் காகங்கள் அது மேலே வராது. ஆனால் அது செத்து போய் ரோட்டில் ஆக்சிடெண்ட்டில் செத்து போய் அது ரோட்டில் கிடஞ்சுன்னா காகம் வந்து குடலை பிடுங்கும். அதனால் என்னென்னா, அது வந்து செத்து போன பிறகு தான் அந்த காகங்கள் அது மேலே வருது. அந்த அசுத்தமான பறவைகள் அது மேலே வருது. உயிரோடு இருக்கும் பொழுது வர முடியாது. அதே போல் லுத்தர் அங்கே ஏற்படுத்தின சத்தியமானது கொஞ்ச காலம் அதில் ஜீவன் இருந்தது. பின்பு ஸ்தாபனத்தை ஏற்படுத்தும் பொழுது மரித்து போனார்கள். ஃபாலன் ஸ்பிரிட் அவங்க மேலே வந்தது. இப்போவும் அவங்க மேலே ஃபாலன் ஸ்பிரிட் இருக்குது. நம்ம இன்னைக்கு ப்ரெசன்ட் ட்ரூத்தில் இருக்கிறோம். நம்ம லிவிங் வேர்ல்டில் இருக்கிறோம். நம்ம மேலே ஃபாலன் ஸ்பிரிட் வர முடியாது. ஹல்லேலூயா. நம்ம நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். காட் ஸ்பிரிட்டை நம்ம பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் இந்த ஸ்டார் விழ முடியாது. ஆனால் அந்த பரலோகத்தில் இருந்த தூதர்கள் வந்து ஃபாலன் ஸ்டாராக இருந்தார்கள். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா 1:6 வாசிக்கலாம்.
தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலியினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்.
அவர்கள் வந்து என்ன செய்யறனா, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளவில்லை. They kept not their first estate. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளவில்லை. ஆனால் இந்த தூதர்கள் வந்து தங்களுடைய ஸ்தானத்தை விட்டு விலகவில்லை. ஹல்லேலூயா. இந்த 7 ஸ்டார் வந்து இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் இருக்கிறார்கள். பால்க்கு வந்து ஆண்டவர் கீயை கொடுத்தார். பேதுருவுக்கு ஆண்டவர் கீயை கொடுத்தார். ஆண்டவர் பால் ஹேட் த கீஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தின் திறவுகோல் இருந்தது, அந்த ரகசியம் இருந்தது. பேதுருக்கிட்ட அந்த ரகசியம் இருந்தது. என்னது? ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன், பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். நீங்கள் வந்து நீதிமானாக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், பரிசுத்தாவின் அபிஷேகம். பிரதர் பென்கா மெசேஜ் அதுதான். த்ரீ ஸ்டேஜஸ் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ் வந்து நியூ பேர்த்னு சொல்லியிருக்கு. அந்த நியூ பேர்த் அடைஞ்ச பிறகு இதை நீங்கள் கூட்டணும். அதான் என்னா விசுவாசம். அப்பொழுது உங்களுக்கு ஃபெய்த் வருது. விசுவாசத்தோடு வல்லமையும், வல்லமையோடு கூட ஞானத்தையும், இதை ஞானத்தையோடு கூட நீங்கள் வந்து தன்னடக்கம், டெம்பரன்ஸ், நீங்கள் தன்னடக்கத்தையும், அதன் பின்பு நீங்கள் பொறுமையும், தேவபக்தியும், சகோதர சிநேகத்தையும், அன்பையும் கூட்டி வளங்கள். அது பிறகு இந்த டிவைன் நேச்சர் நமக்குள்ளே வரும். நிறைய பேர் அந்த டிவைன் நேச்சரை பற்றி கவலைப்படுறதே கிடையாது, அதை பற்றியே யோசிக்கிறதில்லை. நம்ம என்ன செய்ய முடியும்? அதை கொஞ்சம் யோசிக்கணும். நீங்கள் நான் வந்து இந்த செய்தியில் வந்திருக்கிறேன், நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறேன், என்னுடைய பிஹேவியர் மாறணும், நான் வந்து பெர்ஃபெக்ஷன் அடையணும், நான் வந்து ராப்சரில் பங்கு பெறணும். அதனால் நம்ம தியோபானி என்ன சொல்கிறது? காலிங் டு பெர்ஃபெக்ஷன், காலிங் டு த பெர்ஃபெக்ட் பிளேஸ். நியூ பேர்த் அடையும் பொழுது நமக்கும் நம்முடைய தியோபானிக்கும் லிங்க் ஏற்படுகிறது. அந்த தியோபானி நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், காலிங் டு பெர்ஃபெக்ஷன், நீ வந்து இந்த பிஹேவியர்லாம் பெற்று நீ வந்து பெர்ஃபெக்ஷன் அடையணும், நீ பெர்ஃபெக்ட் பிளேஸுக்கு வரணும். உன் இஷ்டமாக நீ பேசக்கூடாது, உன் இஷ்டம் போல் நீ பிஹேவ் பண்ணக்கூடாது, நீ நியூ பேர்த் அடைஞ்சிருக்கா நீ சொல்லுது. எனக்கு அது சொல்லுது. நம்ம ஏதாவது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான சில காரியங்களை சொன்னால் உடனே உடம்பு ஒரு மாதிரி இருக்கும், அந்த ஹார்ட்ஸு வேறு ஒரு மாதிரி பீட் பண்ணும், ஒரு மாதிரி புல்லரிப்பு ஏற்படும். என்னென்னா இப்போ நம்ம செய்கிறது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. அந்த தேவப்பணி நம்மகிட்ட பேசுது, நீ செய்கிறது சரியில்லைன்னு சொல்லுது. நீ வந்து என்ன ஸ்தானத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறா? நம்ம நியூ பேர்த் அடைஞ்சிருக்கோம், எப்படி வந்து நம்ம கிறிஸ்டியன் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணணும், யாருக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதனால் விசுவாசம் நமக்கு வந்துட்டு, நியூ பேர்த் பண்ணோடனே விசுவாசம் வந்துட்டு. நியூ பேர்த்தோடு கூட விசுவாசம் இல்லை, விசுவாசத்தோடு தான் எல்லாத்தையும் கூட்டணும். நியூ பேர்த்தோடு விசுவாசத்தை கூட்டுறது கிடையாது. உங்களுக்கு அந்த ஃபெய்த் வந்துட்டு, உங்களுடைய சோலில் இருக்கிற ஃபெய்த் உயிப்பிக்கப்பட்டு விட்டது. அங்கே ஃபெய்த் அல்லது அன்பிலீஃப் இருக்கிறது, அந்த ஃபெய்த் அதுக்கு பிறகு நீங்கள் ஒன்னொன்னையாவது கூட்டணும். அதனால் விசுவாசத்தோடு வல்லமையும், வல்லமையோடு ஞானத்தையும், ஞானத்தோடு தன்னடக்கத்தையும், தன்னடக்கத்தோடு பொறுமையும், அது மாதிரி தேவபக்தியும், அது மாதிரி சகோதர சிநேகத்தையும், அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அது வந்து ஹெட்ஸோன் ஆகுது. அதனால் அப்படி வழங்கினா நம்ம பெர்ஃபெக்ஷன் அடைஞ்சிட்டோம். நீங்கள் அப்படி உங்களை ட்ரைனிங் பண்ணுனா நீங்கள் அதை கான்சியன்ஸ் உங்களுக்கு வேணும். நான் வந்து ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன், எந்த சூழ்நிலையிலையும் நான் வந்து வித்தியாசமாக பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சாலே உங்களுக்கு அது வந்துடும். நீங்கள் அதை நினைக்கலைன்னா தான் போச்சு. நீங்கள் யாருன்னு, உங்களுடைய பொசிஷன் என்னது என்பதை, உங்களுடைய ஸ்தானம் என்னது என்பதை நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு உடனே ஜாக்கிரதை ஆயிருவீங்க. நீங்கள் ஞானமாக பிஹேவ் பண்ணும் பொழுது இந்த டிவைன் நேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட உருவாகி மெசேஜை கேட்க கேட்க அந்த வெளிப்பாடுகள் என்ன செய்யும்? உங்களை பெர்ஃபெக்ஷனில் கொண்டு வரும். ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேனை அடைவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எதுக்காக அழைத்திருக்கிறார்? நம்ம இருக்கிற இடத்துல அங்கே அங்கே வந்து ஒரு கிறிஸ்டியன் அட்மாஸ்பியர் ஏற்படுத்தும். ஒருத்தருடைய தவறையாக சொல்லணும். ஸோ அதுக்காக சொல்லாமல் இருக்கணும்னு இல்லை, சொல்லலாம். ஆனாலும் கூட சொல்ல வேண்டிய விதமாக சொல்லணும். அந்த அந்த ஆத்மா மேலே அன்போடு சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது அவங்க சேஞ்ச் ஆவாங்க. நீங்கள் வந்து ஒரு பெட்டர் கிறிஸ்டியனாக மாற முடியும். இந்த செய்தி உங்களை பெட்டர் கிறிஸ்டியனாக மாற்றும். நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க. ஒரு மனுஷன் வந்து ஜஸ்டிஃபிகேஷனில் வரலாம், சத்தியத்தை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெறலாம், அது ஜஸ்டிஃபிகேஷன். அதன் பின்பு அவன் சாங்டிஃபிகேஷனில் வரலாம், அவன் வந்து பரிசுத்தமாக்கப்படலாம், அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் வந்து அவன் சாங்டிஃபிகேஷன் பரிசுத்தமாக்குதலை அடையலாம், ஆனால் மூணாவது ஸ்டேஜ் வந்து பரிசுத்தாவியை பெறுவது. அந்த பரிசுத்தாவியை பெறலன்னா அவன் வந்து விழுந்து போவான். அதனால் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எகிப்திலேருந்து வெளியே வந்தது ஜஸ்டிஃபிகேஷன். ரெட் சீல தாண்டும் பொழுது அவங்க ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, ஜஸ்டிஃபிகேஷன். வில்டர்னஸில் வந்து சாங்டிஃபிகேஷன். ஆனால் காதேஸ் பன்னால் வரும் பொழுது அவங்க வந்து அவங்க வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையலனி காலையில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அவங்க பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறல, அதனால் அவங்க விழுந்து போனாங்க. அதனால் அவங்களுடைய பெயர்கள் எல்லாமே கிறுக்கப்பட்டு அதில் 20 வயசுக்கு மேலே அங்கேருந்து புறப்பட்டதில் 2 பேரை தவிர எல்லாருடைய பெயர்களும் அங்கே கிறுக்கப்பட்டது. டிஸ்இன்ஹெரிட்டட் த ப்ராமிஸ் அப்படின்னு காலையில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அதே போல் அசுத்தாவிய ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது அது என்ன செய்யணும், வறண்ட இலங்களிலே போயிட்டு இளைப்பாறுதலை தேடுகிறது. மத்தேயு 12:43 வாசிக்கலாம்.
அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடே கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும்.
இது அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது அது வறண்ட இடங்களில் போய் இளைப்பாறுதலை தேடுகிறது. ஆனால் அந்த அதுக்கு வந்து ஒரு பாடி இல்லாமல் கிரியை செய்ய முடியாது. பிசாசுக்கு பாடி இல்லாமல் கிரியை செய்ய முடியாது, அதுக்கு பாடி கிடையாது, அது ஸ்பிரிட்டாக இருக்கிறது. யாரையாவது ஒருத்தர் மேலே அது ஆக்குபை பண்ணால் தான் அது கிரியை செய்ய முடியும். இப்போ பென்காம் என்ன சொல்லுகிறார், 1000 வருஷம் அரசாட்சியில் சாத்தான் இருப்பானா, சாத்தான் அப்படியே போயிட்டு வருவானா, ஆனால் அவன் வந்து கிரியை செய்ய முடியாது. ஏனென்றால் ஆனால் ஹி வாஸ் பவுண்ட் பை த செயின் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ். அவன் சூழலை என்னும் சங்கிலினாலே கட்டப்படுகிறான். அது ஏனென்றால் அவனுக்கு ஒரு ஆள் கூட அங்கே கிடையாது. 1000 வருஷத்தில் ஒரு ஆள் கூட கிடையாது. ஒரு ஆள் இல்லைன்னா அவன் கிரியை செய்ய முடியாது. அவன் பூந்து கிடக்கு ஒரு ஆள் கிடையாது. அவன் ஒரு ஸ்பிரிட் ஃபார்மாக தான் இருக்கான் ஒழிய அவனுக்கு பாடி இல்லை. அதனால் அது பாடியை தேடுகிறது, அதுக்கு இருப்பிடம் கிடையாது, அதுக்கு ஒரு இருப்பிடம் வேணும். அப்பொழுது அந்த மனுஷனை வச்சு அது கிரியை செய்யும். அதனால் இப்பொழுது அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது அவன் ஜஸ்டிஃபிகேஷன் அடைகிறான். மெசேஜை கேட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறான். தீய பழக்கங்கள், புகைப்பிடிப்பது, குடிப்பது மற்றும் எல்லா விதமான தீய பழக்கங்களும் அவனை விட்டு போயிடுது. ஆனாலும் அவன் வந்து என்ன செய்கிறான் என்றால் பின்வாங்கி போக முடியும். இப்பொழுது அவன் என்ன செய்தான் என்றால் பின்வாங்கி போயிட்டான். அந்த ஆவி அசுத்தாவி அவனை விட்டு போயிட்டு அவன் ஜஸ்டிஃபிகேஷன் சாங்டிஃபிகேஷனில் வந்துட்டான். ஆனால் தட் ஸ்டேஜ் வரல, அவன் பரிசுத்தாவியை பெறவில்லை. அதனால் அது என்ன செய்யணும், அதுக்கு இடம் கிடைக்கல. யாருக்குள்ளேயாவது புகுந்துக்கிடலான்னு பார்த்தா அங்கே ஆள் கிடைக்கல. அதெல்லாம் வறண்ட இடத்துல போயிட்டு அது தேடி பார்த்துச்சு, அதுக்கு ஆள் கிடைக்கல. அதனால் நம்ம விட்டு வந்த வீட்டை போய் பார்க்கலான்னு பார்த்தா அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்குது. அது ஜஸ்டிஃபிகேஷன் சாங்டிஃபிகேஷனில் வந்திருக்கு, ஆனால் ஹோலி கோஸ் வரல. இதனால் அது என்ன செய்யுதுன்னா அது அங்கே வர காட்டுக்குள்ளே போயிட்டு இன்னும் வேறு ஆவி 7 பொல்லாத ஆவியில் கூட்டு அங்கே ஒரு இடம் இருக்குது, நம்ம எல்லோரும் அந்த வீட்டில் போய் குடியிருக்கலாம் அப்படின்ட்டு அந்த வீடு ரொம்ப நல்லா நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு அது கூட்டிகிட்டு வந்து உள்ளே வந்து குடியிருக்குமா. இப்போ அவனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை வந்து அதிக மோசமாக இருக்கும். அப்படியே இந்த சந்ததிக்கும் சம்பவிக்கும்னு இயேசு கிறிஸ்து யூதரில் பார்த்து சொல்லுகிறார். அவங்க நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணாங்க, அவங்க 10 கற்பனைகளை கடைப்பிடித்தாங்க, எல்லாமே செஞ்சாங்க. ஆனால் ஜீசஸ் கிரைஸ்டை அவங்க தங்களுடைய ஹார்ட்டில் ஏற்றுக்கொள்ளலை. அவர் தான் ஹோலி கோஸ்டாக இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளாதனால இப்பொழுது அவங்களுடைய நிலைமை வந்து மோசமாக போகிறது. அதே போல் ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்தவனும் அந்த ஹோலி கோஸ்டை பெறலைன்னா அவன் வந்து பரிசுத்தாவியை பெறாதபடினாலே அவனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மோசமாயிருக்கும். ஜூடாஸ் காரியத்து நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறான். அந்த ஜூடாஸ் காரியத்து வந்து ஜஸ்டிஃபைடான இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தான் அவரை ஃபாலோ பண்ணினான். அவன் வந்து இதை சாங்டிஃபை பண்ண, நான் சொன்ன வசனத்தினாலே இப்பொழுது நீங்கள் எல்லாரும் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். யோவான் 17. அவன் சாங்டிஃபைடு ஆனான், அவன்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, எல்லா பேட் ஹேபிட்ஸும் அவனை விட்டு போய்விட்டது. ஆனால் வந்து என்ன செய்யலை, அவன் பரிசுத்தாவியை பெறவில்லை. அவன் பெந்தகோசே நாளுக்கு போய் பரிசுத்தாவியை பெறவில்லை. அதனால் என்ன ஏற்பட்டது என்றால் தண்ணிலும் பொல்லாத ஆவிகள் அவனுக்குள்ளே வந்து அவனுடைய நான்று கொண்டு சாக வேண்டிய சூழலை ஏற்பட்டது. அவன் பாதாளத்துக்கு போக வேண்டிய சூழலை ஏற்பட்டது. அப்போ ரெண்டு ஸ்டேஜ் வந்தான், மூணாவது ஸ்டேஜ் வரல. இஸ்ரேல் ஜனங்கள் ரெண்டு ஸ்டேஜ் வந்தாங்க, மூணாவது ஸ்டேஜ் வரல. அதனால தான் நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையும்படி நீங்கள் பின்வாங்கி போகக்கூடாது என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அதனால் இப்போ இன்றைக்கி சோபனத்து பீப்புள் எல்லாருமே இந்த மெசேஜ் வரும் பொழுது அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது என்ன ஏற்படுது என்றால் அவங்க வந்து பின்வாங்கி போகிறாங்க. அவங்க ஒரு ரிலீஜியஸ் பீப்புளாக இருப்பாங்க, ஆனால் ஸ்பிரிச்சுவல் பீப்புளாக மாற முடியாது. பரிசுத்தாவி பெறாமல் ஸ்பிரிச்சுவல் பீப்புளாக மாற முடியாது. அந்த சீல் ஆஃப் த ஹோலி கோஸ் அவங்க பெறாமல் இருக்கிறார். அதனால் திறக்கும் பொழுது, குழியை திறக்கும் பொழுது புகை வருகிறது. இன்றைக்கி அந்த ஸ்க்ரீன் புகையினாலே, இருளினாலே ஜனங்கள் எல்லாரும் மூடப்பட்டிருக்கிறார்கள். எல்லாம் பாவிகளாக இருக்கிறார். ஏதாவது ஒரு பாவத்தில் இருப்பான், ரொம்ப படிச்சிருப்பான், பெரிய உத்தியோகத்தில் இருப்பான், ஆனால் அவன் அந்தரங்கமான வாழ்க்கையை பார்த்தா பொல்லாத பாவியாக இருப்பான், அசுத்தமான பாவியாக இருப்பான். எல்லாம் யாரையும் நம்ப முடியாது. அவ்விதமான ஒரு காலம், அவனுக்குள்ளே என்ன பாம்பு இருக்குன்னு தெரியாது. அவ்விதமான ஒரு உலகத்தில் நம்ம இன்னைக்கு ஜீவித்துக்கோம். சாத்தான் வந்து உலகம் முழுவதையும் அவன் வஞ்சித்து விட்டான். அந்த பாதாளத்திலிருந்து அமர்ந்த ஆவிகள், எத்தனை ஆவிகள்னா 200 அங்கே மில்லியன் ஸ்பிரிட், அது 20 கோடி. 200 மில்லியன்னா 20 கோடி. 16 வசந்த வாசிக்கலாம்.
குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியா இருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன்.
இது அதன் தொகையானது 20 கோடியா இருக்குது. 20 கோடி பிசாசுகள், இந்துக்காரங்க சொல்கிறாங்க 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க அங்காங்க, அது இந்த இடத்துல டேலி ஆகுது. அதனால் 20 கோடி ஆவிகள் அங்கேருந்து வருது. அந்த பாதாள குழியிலிருந்து அது வருகிறது. அந்த வெட்டுக்கிளிகள் அதான் அந்த ஈவில் ஸ்பிரிட். அந்த ஈவில் ஸ்பிரிட் வந்து ஜனங்களை வந்து வார்த்தை விட்டு விலக செய்து அவங்கள பாவத்தில் கொண்டு செல்வது, அவர் பாதாளத்துக்கு வழி நடத்துகிறது. இருள் ஜனங்களை மூடி இருக்கிறது, காரிருள் மூடி இருக்கிறது. ஆனால் என்னன்னா ஒரு எக்ஸப்ஷன் என்னவென்றால், அவைகள் வந்து முத்திரையை தரி, தேவனுடைய முத்திரையை தரித்தவர்கள் மேலே அதுக்கு ஆதிக்கம் இல்லை, அதுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய முத்திரையை தரித்தவர்கள் மேலே அதுக்கு ஆவி இல்லை, அதிகாரம் இல்லை. 4 வசந்த வாசிக்கலாம்.
பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது.
இதோ பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அதுக்கு ஆண்டவர் ஒரு உத்தரவு கொடுத்துருக்கிறார். அந்த சீல் ஆஃப் காட் இன் தர் ஃபோர்ஹெட்ஸ். அதனால் அது சாதாரண வெட்டுக்கிளி கிடையாது. சாதாரண வெட்டுக்கிளி என்ன செய்யும் என்றால் அது பசுமையான புல்லை தான் சாப்பிடும், மரத்தில் இருக்க இலையை அது கட் பண்ணும். அதனால் அதைத்தான் அது சாப்பிடுமே ஒழிய இது சாதாரண வெட்டுக்கிளி கிடையாது. இது ஒரு சிம்பல், இது அசுத்த ஆவிகள். பாதாளத்திலேருந்து வெளியே வந்த அசுத்த ஆவிகள். இந்த ஆவிகள் வந்து என்ன செய்யணும்னா அந்த கிரீன் திங் எதையுமே டச் பண்ணாது. நெய்தர் எனி ட்ரீ பட் ஒன்லி தோஸ் ஹூ மென் which have not the seal of God. Seal of God என்னது? பரிசுத்த ஆவி. அதான் ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து மூணாவது ஸ்டேஜ் வரும், நியூ பேர்த்னு சொல்கிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணணும். நான் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறேன், ஆனால் பரிசுத்த ஆவி பெற்றால் நான் எப்படி நடந்துக்கிடுவேன், அதெல்லாம் யோசிக்கணும். அதான் பரிசுத்த ஆவி வந்து அவங்களுடைய கனிகளினால் அவர்களை அறியலாம். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது. அதனால் நம்ம நல்ல மரமாக இருந்தால் நல்ல கனியை கொடுப்போம். நம்ம வந்து ஹோலி கோஸ் உடையவளாக இருந்தால் ஆவியின் கனிகளாகி அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சை அடக்கம், இந்த மாதிரி கனிகள் அந்த கலாத்தியர் 5:22-23 எழுதியிருக்க வேண்டமாக அந்த கீரி அக்கடிகள். நம்ம கெட்ட மரமாக இருந்தால் கலாத்தியர் 5:19 வசனத்திலேருந்து மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறன, அந்த மாதிரி கனிகளை கொடுப்போம். உங்களுடைய அவருடைய கனிகளினால் அவர்களை அறியலாம். அந்த ரியல் ஹோலி கோஸ் நமக்குள்ளே இருக்கும் என்றால் நம்ம அந்த கனியினால் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணப்படுவோம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த சீல் ஆஃப் காடு நமக்கு கொடுக்கப்படுது. நம்ம மெசேஜ் நீங்கள் உங்களுடைய சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம முத்திரை போடப்பட்டிருக்கோம். அந்த சீல் வந்து சீல் ஆஃப் த ஹோலி கோஸ், பரிசுத்த ஆவியின் முத்திரையை நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த பரிசுத்தாவியின் முத்திரையை நம்ம வந்து துக்கப்படுத்தக்கூடாது. கசப்பு, விரோதங்கள், வைராக்கியங்கள் இதெல்லாம் இருந்தால் நம்ம பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த வேண்டியதாக வரும். அப்பொழுது அவர் நம்மை விட்டு விலகி போவார். இதனால் பரிசுத்தாவியை துக்கப்படுத்த பரிசுத்தாவியை நம்ம காத்து கொள்ள வேண்டும். அப்படி காத்து கொள்ளும் பொழுது இந்த ஈவில் ஸ்பிரிட்டு நம்மளை டச் பண்ண முடியாது. அதனால் ஆண்டவர் என்ன அதுக்கு உத்தரவு கொடுத்துருக்கார் என்றால், டோன்ட் டச் தம், அவர்களை நீ தொடாது. அதனால் அவங்க தேவனுடைய முத்திரையை பெற்றிருக்கிற அவங்கள மேலே நீ தொடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் உத்தரவு கொடுத்துருக்கிறார். அதுக்கு தெரியுது யார் வந்து பரிசுத்தாவின் முத்திரையை பெற்றிருக்கிறாங்க, யார் முத்திரையை பெறல. நமக்கு தெரியாது ஒரு பிரதராயிலும் ஒரு சிஸ்டராயிலும் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறாங்களா, தெரியாது. பெந்தகோஸில் அந்நிய பாஷை பேசிட்டா பரிசுத்தாவி பெற்றுறாங்க அப்படி ஒரு வெளிப்படையான அடையாளம் இருக்குது. நமக்கு அந்த வெளிப்படையான அடையாளம் கிடையாது. இதனால் யார் பரிசுத்தாவி பெற்றாங்க யார் பரிசுத்தாவி பெறலன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அது கண்டுபிடிச்சிரும், சாத்தான் கண்டுபிடிச்சிருவோம், அசுத்தாவிகள் கண்டுபிடிச்சிரும். டோன்ட் டச் எனி ஹூ ஹேவ் த சீல் ஆஃப் காட், தேவனுடைய முத்திரையை தரித்திருக்கிற ஒருவரையும் டச் பண்ணாத. These demons know what the seal of God is. In the demons, in the asuthavigalukku parisuthavi endral enna nu theriyum. Adanal seventh day adventist karanga naanga parisuthavi pettitom nu solalam. Ovvoru saabanathukarangalum nama saturday kai kolvadhu da adhu da sabbath kai kondal sanikkalamai aarane seidhal parisuthavi pettirukrom nu solluvaanga. Pentecost karanga anniya paasa pesinal nama parisuthavi pettirukrom nu solluvaanga. நம்ம வந்து வேர்டை ரிசீவ் பண்ணும். வேர்டு வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃபாக இருக்குது. நான் சொல்லும் வசனங்கள் ஆவியாஞ்சி நம்ம வேர்ட் ஃபார்மாக ஏற்றுக்கொண்டால் ஆனால் அவர் ஸ்பிரிட் ஃபார்மாக நமக்குள்ளே வருகிறார். அதனால் பை ஃபெய்த் வி ரிசீவ் த வேர்டு. அந்த வேர்டை நம்ம விசுவாசத்தின்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது த வேர்ட் பிகம் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இன் யூ. உங்களுக்குள்ள அது ஸ்பிரிச்சுவல் லைஃபாக அது மாறும். அதுதான் அதுதான் நம்ம சொல்கிறது. இதுதான் கரெக்டான பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளும். நம்ம அதை ரிசீவ் பண்ணும் பொழுது உங்கள் காலத்தின் செய்தியை நீங்கள் ரிசீவ் பண்ணும் பொழுது அது வேர்ட் அண்ட் ஸ்பிரிட்டாக மாறணும். தண்ணி திராட்சரசமாக மாற வேண்டும். அப்படி அது ஜீவனுள்ளதாக மாற வேண்டும். அந்த வேர்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆக வேண்டும். அது வித்தை உயிர்ப்பிக்க வேண்டும். அப்படி வந்து உங்களுடைய சோல் வந்து உயிர்ப்பிக்கப்படும் என்றால் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் பொழுது நீங்கள் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இந்த நேரத்துக்குரிய செய்தியை பெறாமல் அதை ரிசீவ் பண்ணாமல் யாரும் பரிசுத்தாவி பெற முடியாது. அதனால் ஒவ்வொரு சாபனமும் ஒவ்விதமாக சொல்லுகிறது. இப்பொழுது நம்ம வந்து இதை நாலாம் முத்திரையில் வந்திருக்கிறோம். நாலாம் முத்திரையில் இதை என்ன சொன்னால் அங்கே அவன் வெள்ளை குதிரையில் போனவன், அங்கே சிவப்பு குதிரையில் போனவன், அந்த மாதிரி அதுக்கு பிறகு கருப்பு குதிரை, அதுக்கு பிறகு பேல் கார்ட்ஸில் சாத்தான் மறக்கிறான். ஒரே பர்சன் தான் குதிரையை மாற்றிக்கொள்ளுகிறான். அதான் ரிலிஜியஸ் ஸ்பிரிட்டு, டெமானிக் ஸ்பிரிட்டு, பொலிட்டிக்கல் ஸ்பிரிட், இவ்விதமாக அவன் வந்து ஒவ்வொரு வல்லமை உடையவனாக இருக்கிறான். இந்த இங்கே பேல் கார்ட்ஸில் வரும்பொழுது அவன் எல்லாம் சேர்ந்து எல்லா பவரையும் வச்சிருக்கிறான். அவன் வந்து பொலிட்டிக்கல் ஸ்பிரிட்டும் அவனுக்கு இருக்கும், மத சம்பந்தமான கொள்கையும் கொண்டு வருவான், எல்லாத்தையுமே கொண்டு வருவான். அதனால் அவன் பேல் ஹார்ட்ஸில் சாத்தான் பிரயாணம் செய்கிறான். இந்த காலத்தில் அவன் பேல் ஹார்ட்ஸில் அவன் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறான். இல்லை டெமன்ஸ் வந்து அவனுக்கு இப்பொழுது மரணம் என்று பெயர், அவனுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. நாலாம் முத்திரையின் காலத்திலே அவனுடைய பெயர் வந்து மரணம், பாதாளம் அவன் பின் சென்றது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இப்பொழுது அந்த வெட்டுக்கிளிகளுக்கு எல்லாமே ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜாவுடைய பெயர் ஐந்தாம் எக்காலத்திலே அது வெளிப்படுகிறது. 11 வசனத்தை வாசிக்கலாம்.
அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு, அவன் பாதாளத்தின் தூதன், எபிரேய பாஷையிலே அபத்தோன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்பல்லியோன் என்றும் அவன்.
அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு, அவன் வந்து அவன் இந்த ஹெட்டா இருக்கிறான். அவன் வந்து அவர்களுக்கு தலைவனாக இருக்கிறான். அவனுடைய பெயர் வந்து எபிரேய பாஷையிலே அப்பல்லியோன் என்றும் அங்கே அபத்தோன் என்றும். அங்கே இந்த பாசனத்தை திருப்பி வாசிக்கலாம்.
எபிரேய பாஷையிலே அபத்தோன் என்றும்,
எபிரேய பாஷையில் அபத்தோன் என்று, கிரேக்க பாஷையில் அப்பல்லியோன் என்று பேர். அவங்களுக்கு ஒரு ராஜன் உண்டு. நீதிமொழிகளில் என்ன வாசிக்கிறோம், வெட்டுக்கிளைகளுக்கு ராஜா இல்லை. ராஜா இல்லாதிருந்தும் அது பவுஞ்சு பவுஞ்சாக போகுது. அதாவது இது நேச்சுரல் லோக்கஸ் கிடையாது. அதுக்கு ஒரு ராஜா கிடையாது. ஆனால் இங்கே இதுக்கு ராஜா உண்டு. பிசாசுகளுக்கு ஒரு ராஜா உண்டு, அவன் லூசிபர். இங்கே அவனுடைய பேர் வந்து அபத்தோன் அப்பல்லியோன் என்று அழைக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் இருந்தால் டிஸ்ட்ராயர்னு அர்த்தம், அழிக்கிறவன், எல்லாத்தையுமே அழிக்கிறது, நாச வேலை பண்ணுறது தான் அவனுடைய வேலை, பூமி அனைத்தையும் அழிவுக்கு நடத்துவது. அதனால் அவன் பேர் வந்து அவனுக்கு கிங் இருக்குது. அந்த கிங்கு கீழே தான் இந்த அசுத்தாவிகள் செயல்படுகிறது. ஆனால் இது ஒரு நேச்சுரல் லோகஸ் கிடையாது. நாலாம் முத்திரையிலே அவனுக்கு வந்து மரணம் என்று பெயர். இங்கே ஐந்தாம் எக்காலத்திலே அவன் அப்பல்லியோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 20 கோடியாக அந்த தொகை இருக்கிறது. ஆனால் அவனுக்கு ஒரு லிமிட்டேஷன் கொடுக்கப்பட்டிருக்குது, அவனுக்கு ஒரு பவுண்டரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு மேலே நீ போக முடியாது. தேவனுடைய முத்திரையை தரித்தவர்களை நீ தொட முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய சோலில் தேவன் வாசம் பண்ணுகிறார், நம்முடைய சோலில் அனாய்ச்சிங் இருக்கிறது. நமக்கு எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் உள்ளே இருக்க சந்தோஷத்தை எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. உள்ளே இருக்க சமாதானத்தை எடுக்க முடியாது. நம்ம வந்து விழுந்து போக முடியாது, பின்வாங்கி போக முடியாது. ஏனென்றால் நம்முடைய சோலில் அந்த அனாய்ச்சிங் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஸ்பிரிட்டில் இல்லை, நம்முடைய சோலில் இருக்குது. அதனால் சாத்தான் வந்து நம்மளை வீழ்ச்சி அடைய செய்யவே முடியாது. நம்முடைய பேர் ஆட்டுக்குட்டியாண்டிய ஜீவ பூசலில் இருக்கிறது, அது ஒரு காலம் கிறுக்கப்படாது. சாத்தானுக்கு வந்து அவன் வந்து அவனுக்கு ஒரு லிமிட்டேஷன் கொடுத்துருக்கிறார். நீ வந்து என்னுடைய எலெக்ட் பீப்புள், தெரிந்து கொள்ளப்படும், சேவ்டு கிடையாது. நம்ம எலெக்ட் பீப்புள், எலெக்ட் பீப்புளை நீ அக்சஸ் பண்ண முடியாது. அவங்களோடு கூட நீ தொடர்பு வைக்க முடியாது, அவங்கள நீ தொட முடியாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய ப்ராப்பர்ட்டி அவங்க, அந்த என்னுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து டோன்ட் டச் ஹிம், நீ வந்து அவர்களை வந்து தொட முடியாது. அதே போல் யோபு நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு உதாரணம் அங்கே பார்க்குறோம். அந்த யோபு வந்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறமாயிருந்தான், அவனை போல யாருமே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல் கர்த்தர் இப்பொழுது நம்மளை பார்த்து எப்படி சொல்கிறாரு, அதே தான் நமக்கு திருப்பும் பொழுது அவன் சொல்லுகிறா, உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, 900 டினாமினேஷன் இருக்குது, எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, எவ்வளோ விதமான இந்த கொள்கைகள்லாம் இருக்குது. அதனால் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கும் பொழுது ஆண்டவர் பிரைடை பார்க்குறார், என்னுடைய பிரைடை போல யாருமே இல்லை. எத்தனையோ ஜாதி ஜனங்கள், எத்தனையோ மதங்கள், எத்தனையோ இஷம்ஸ், எத்தனையோ இருக்கிறது, கணக்கில் அடங்காது இருக்கிறது. அதனால் உலகத்தில் இவ்வளோ பிரிவுகள், இவ்வளோ வந்து வித்தியாசமான ஜனங்கள் இருந்தாலும் உலகத்தில் இருக்கிற என்னுடைய பிரைடுக்கு நான் ஒரே ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். எல்லோரும் அதே மெசேஜை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. எந்த பாஷை பேசினாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே வெளிப்பாடு, இந்த பிரைடு வந்து எலெக்டாக இருக்கிறாள். அதனால் யோபை பார்த்து ஆண்டவர் சொன்னது போல் இவனை போல பூமியில் யாருமே இல்லை. அதே போல் ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், சாத்தானை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய பிரைடை போல யாருமே உலகத்தில் எந்த ஜாதியும் கிடையாது, நீ இவங்களை வந்து என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லுகிறார். இப்போ சாத்தான் பெர்மிஷன் வாங்குகிறான். அதனால் ஒரு மனுஷனுக்கு அவனை நீர் வேலையை எடுத்து பாதுகாக்கிறீர், நான் உள்ளே போக முடியல. அதனால் அந்த வேலையை எடுத்து போட்டால், நான் உள்ளே போய் அவனுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே எடுத்துட்டேன்னா, அவனுக்கு உண்டானது எல்லாத்தையும் நான் டிஸ்ட்ராய் பண்ணால் அவன் உண்மை தூசிப்பான், உன்னுடைய முகத்துக்கு எதிரே உண்மை தூசிப்பான் என்று 1:12 வாசிக்கிறோம். அதனால் கர்த்தர் வந்து உனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டார். அதனால் ஆண்டவருடைய உத்தரவு இல்லாமல் பிசாசை நம்ம டச் பண்ண முடியாது. இப்பொழுது ஆண்டவர் உத்தரவு கொடுத்து விட்டார், அதனால் அவன் அக்சஸ் பண்ணுகிறான். யோபா அக்சஸ் பண்ணி அவனுடைய ப்ராப்பர்ட்டி, அவனுடைய ஆடு மாடுகள் தான் அவனுடைய ப்ராப்பர்ட்டி, எல்லாத்தையுமே எடுத்து, ஆடு மாடு ஒட்டகங்கள் ஏர் மாடுகள் அங்கே எல்லாத்தையுமே ஒரே நாளில் போயிட்டு, அதன் பின்பு என்ன செய்கிறான்றால் அவனுடைய பிள்ளைகளையும் அவனை எடுத்துக்கொண்டான், அதையும் ஒரே நாளில் அழிச்சு போட்டான். அப்படி இருந்தாலும் யோபு வந்து கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டான். மறுபடியும் சாத்தான் வந்து வரும்பொழுது, தேவசமுத்திரத்தில் வரும்பொழுது ஆண்டவர் கேட்குறார், என்னுடைய தாசன் பாத்தியா, அவன் என்னை தூசிக்கவில்லை, அவன் எந்த விதமான முறுமுறுப்பும் பண்ணலை, அதனால் என்னுடைய தாசன் உத்தமனும் சன்மார்க்கனுமாக இருக்கிறான், என்னுடைய பிரைடு எந்த சோதனை வந்தாலும் அவங்க அதை பொறுமையாக சகிப்பாங்க. அதனால் அப்படி சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், அந்த மனுஷன் வந்து தோலுக்கு தோலையும் இதை என்ன செய்ய முடியும் அந்த எல்லா இரண்டாவது ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார்.
அதுக்கு முந்தின வசனம்,
ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும்.
இதோ அவனுடைய எலும்பையும் மாம்சத்தையும், அவன் என்ன போனாலும் அவன் உடம்புல ஆரோக்கியம் இருக்குல்ல, அவனுடைய ஆரோக்கியத்தை எடுத்துட்ட அவன் வந்து கத்தரை கண்டிப்பா தூசி. இப்பொழுது அவனுடைய ஆரோக்கியத்தை எடுத்துட்டான், உடம்பு ஃபுல்லாக அவனுக்கு கட்டி, அதனால அவன் உடம்புல இரு நல்ல மாதிரி ஜீவன் இருக்கு, சுகம் இருக்கு, அதனால எது போனாலும் கவலைப்பட மாட்டான். ஆனால் அவனை தொட்டுவீர் என்றால், அவனுடைய சரீரத்தை தொடுவீர் என்றால், அவனுடைய முகத்துக்கு எதிரே அவன் தூசிப்பான்னு சொல்லும் பொழுது அதுவும் உனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டு, அதான் பெர்மிஷன் இல்லாதபடி அவன் எதையும் செய்ய முடியாது. சாத்தான் பெர்மிஷன் இல்லாதபடி எதையும் செய்ய முடியாது. அப்பொழுது அந்த பெர்மிஷன் கொடுக்கணும், பிராணனை மட்டும் நீ வந்து தப்ப விடுன்னு சொல்றார். அப்பொழுது அந்த அவனுடைய உயிரை மட்டும் எடுக்க முடியல, அவனுக்கு மேலெல்லாம் கட்டி வந்தாலும் நான் என் நீர் என்னை கொண்டு போட்டாலும் உன் மனத்தில் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுகிறான். இதை கத்தர் அவனுக்கு விஷன் கொடுக்கிறார். பிந்து ஆண்டவர் எல்லாத்தையுமே மாற்றி விடுகிறார். ஒரு டெம்பரரியா சாத்தான் வந்து சோதனை கொடுக்கொண்டு வரும்பொழுது ஆண்டவரை பெர்மிஷன் கொடுக்கிறார். அதனால ஆண்டவருடைய பெர்மிஷன் இல்லாம எதுவுமே நமக்கு நடக்காது. அதெல்லாம் ஒரு டெம்பரரி தான். நம்ம கத்தரை நோக்கி ஜோம் பண்ணால் இதுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்துவார், விடுதலை தருவார்னு நம்ம விசுவாசிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கணும்? அதனால் பேட் அட்மாஸ்பியர் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், பின்பு இருக்காது. அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், எலக்ட், ஆண்டவருடைய உத்தரவு இல்லாமல் செய்ய முடியாது. இப்பொழுது ஆண்டவர் என்னுடைய மனவாட்டி விழுந்து போக மாட்டாள், இந்த லாஸ்ட் டே பிரைட் பிரைட் வந்து விழுந்து போக மாட்டாள், சாத்தான் அவளை அக்சஸ் பண்ண முடியாது. ஆண்டவர் நமக்கு இவங்க பெர்மிஷன் கொடுக்கல அதுக்கு. அதே போல் நம்ம பைபிளில் நம்ம நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. அந்த பேதுரு, யார் மின்மை வந்து மறுதளித்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன், இன்றைக்கு சேவல் கூறக்கு முன்னால் நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய், ஆனாலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டுதல் பண்ணேன். சாத்தான் என்னிடத்துல வந்து உத்தரவு கேட்டுக்கொண்டான், உன்னை வந்து கோதுமையை சொலகினால் புடைப்பது போல உங்களை புடைக்கும்படியா என்னிடத்துல கேட்டுக்கொண்டான். ஆனால் பேதுருவே, உன் விசுவாசம் ஒழியாதபடி உனக்காக நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று லூக்கா 22:31-32. அப்போது சாத்தான் வந்து ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்குறான், இந்த சீசர்களெல்லாம் இன்னைக்கு நான் சோதிக்கட்டுமா, இந்த பேதுருவை நான் சோதிக்கட்டுமான்னு உத்தரவு கேட்குறான். உத்தரவு கேட்காம செய்ய முடியாது. அதனால் தேவனுடைய முத்திரையை போட்டிருக்கவங்க மேலே, அந்த நியூ பேர்த் அடைஞ்சிருக்கவங்க, ஹோலி கோஸ் பெற்றிருக்கிறவங்கள நீ டச் பண்ணாதேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் அவன் நம்மளை டச் பண்ண முடியாது. இந்த கடைசி காலத்தில் அவனுக்கு டச் பண்ண பெர்மிஷன் கொடுக்கலை. அதான் பேதுரு அங்கே பெர்மிஷன் கொடுக்கும்பொழுது அவன் மூன்று தரம் மறுதளித்தான், பின்பு மனங்கசந்து அழுதான். அவன் பின் வாங்கி போய் மறுபடியும் மீன் பிடிக்க போனான். ஆனாலும் கத்தர் இறங்கி வந்து அவனை தன்னிடமாக சேர்த்து கொண்டான். அவன் விசுவாசம் ஒழியாதபடி ஆண்டவர் அவனை பாதுகாத்து கொண்டார். பெந்தகோச நாளில் பரிசுத்தாவி பெற்ற பிறகு அவன் பின்வாங்கி போகலை. அவன் அந்த தேர்ட் ஸ்டேஜ் வரும் வரைக்கும் அவன் வந்து பின்வாங்கி போக முடிஞ்சது, அதுக்கு பிறகு போக முடியல. ஆனால் யூதாஸ் காரியத்து வந்து பரிசுத்தாவியை பெறவில்லை, அவன் நான்று கொண்டு செத்தான் என்று நம்ம பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். எசேக்கியேல் 9:11 ஆண்டவர் எருசலேமை அழிப்பதுக்கு முன்னதாக எருசலேமில் இருக்கிற அருவறுப்புகளுக்காக பெருமூச்சு பெற்று ஜெபிக்கிறவர்கள் மேலே நெற்றியிலே முத்திரை போடு, பின்பு சங்கார தூதன் வரும் பொழுது அந்த முத்திரை போட்டவர்களை நீ தொடாதே. ஆனால் எருசலேமை டைட்டஸ் வந்து அழிக்கும் பொழுது கிறிஸ்தவங்கள்லாம் தப்பிச்சுக்கிட்டாங்க. ஆண்டவர் சொன்ன அடையாளத்தை நம்பி அவங்கெல்லாம் தப்பிச்சிட்டாங்க. அவங்கள நீ தொடாத, மற்றவங்க எல்லாருமே அழிக்கப்பட்டார்கள். அதே போல் யாத்திராம 12:13 நிலைக்காலில் இரத்தத்தை பூசினவங்களை அங்கே சங்கார தூதன் டச் பண்ண முடியல, அவங்க சங்கார தூதன் அங்கே அக்சஸ் பண்ண முடியல. அதே போல் இந்த ஃபித்து டம்பத் வரும் பொழுது அசுத்த ஆவிகள் இன்றைக்கு அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது, பாதாள குழி திறக்கப்பட்டிருக்கிறது, 20 கோடி பிசாசின் ஆவிகள் உலகத்திலே இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. முத்திரை போடாத எல்லாரையும் அந்த ஃபாலன் ஏஞ்சல் டச் பண்ணுவோம். ஆனால் நம்ம முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளை வந்து பிசாசு தொட முடியாது. ஆமீன். நம்முடைய சோலை அவன் தொட முடியாது. ஆமீன். நம்முடைய சரீரத்தில் அவன் வியாதிகளை கொண்டு வரலாம், நம்முடைய சரீரத்தை அவன் அக்சஸ் பண்ணலாம், ஆனால் நம்முடைய சோலை அக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் நமக்கு அதிலிருந்து விடுதலை உண்டு. அப்போ சிலர் 28:28 பேதுரு வந்து அந்த தீவில் போகும்பொழுது கப்பச்சேதத்திலே சிக்கி அவன் அந்த தீவில் போய் சேரும் பொழுது அவன் அனல் மூட்டும்படியாக விறகு கட்டைகளாக எடுத்து தீயில் போடுறான். தீயில் போடும் பொழுது அதில் ஒரு பாம்பு, விஷ பாம்பு, விரியன் பாம்பு அவனை கடித்து விட்டது. அப்பொழுது அந்த ஜனங்கள் நினைக்கிறாங்க, இவன் ஒரு குற்றவாளி, சமுத்திரத்துலேருந்து தப்பித்து வந்தான், இங்கே வந்த பிறகும் இவனுடைய விதி இவனை விடலை, இங்கே வந்து பாம்பு கடிச்சிருக்கு, சீக்கிரம் நுரை தள்ளி சாவான் என்று நினைத்தாங்க. ஆனால் அவன் அந்த பாம்பை உதறி தீயில் போட்டுட்டான், அது தீயில் கருகி போச்சு. ஆனால் அவனுக்கு எந்த சேதமும் ஏற்படலை. அதே போல் சேட்டன் நமக்கு வியாதிகளை கொண்டு வரும் பொழுது அதை உதறி போடணும், அதை தீயில் நம்ம உதறி போட வேண்டியதாக. சேக் த வைபர்ஸ் இன் த ஃபயர். ஏசுமி நமதுனாலே போபிசாசு, என் சரீரத்தை கெடுக்கிற ஆவிகளை, வேதனைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே போபிசாசு என்று நம்ம சொல்ல வேண்டும். நம்ம அதை தீயில் உதறி போட முடியும். அது நம்முடைய சரீரத்தை தான் அக்சஸ் பண்ண முடியுமே ஒழிய, பவுலுடைய சரீரத்தை அக்சஸ் பண்ணது அந்த வைபர், ஆனால் என்ன செய்யலை, அவனுடைய சோலை வந்து அக்சஸ் பண்ணலை. அவனுக்குள்ள அந்த ஹோலி கோஸ் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தாவின் வல்லமையினாலே நம்முடைய சரீரத்தில் வருகிற வியாதிகளை நம்ம மேற்கொள்ள முடியும். எல்லாரும் ஜேசபெல் உபதேசத்தில் மாட்டிக்கொண்டாங்க. ஜேசபெல் எல்லாரையும் வஞ்சித்து விட்டாள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஒன்று ராஜாக்கள் 19:12, 7000 பேர் மீதியாக இருக்கிறாங்க. பாகாலுக்கு முழங்காலை முடங்காதும் அவனுடைய பாதங்களை முத்தம் செய்யாத 7000 பேரை மீதியாக வைத்தேன். அங்கே எலைச்சு குறிப்புள் 7000 இருக்குது. ஜேசபெல்லுடைய அந்த உபதேசமானது அவங்கள டச் பண்ண முடியலை. அதே போல் எல்லோரும் சாபனம்தான், எல்லோரும் டிர்னிட்டி, எல்லோரும் டைட்டில் பேப்டிஷம், ஆனால் நம்மளை அது டச் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. நம்ம எலஜா மெசேஜில் இருக்கிறோம். ஆமீன். அதனால் சாபனங்கள் பூரா ஜேசபெல் உபதேசத்தில் இருக்குது. ஆனால் கர்த்தர் வந்து ஜெகுவை அனாயிட் பண்ணுகிறார். எதற்காக? அந்த ஜேசபெல் மார்க்கத்தில் இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணுவதற்காக, அழிப்பதற்காக ஜெகுவை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதே போல் வாடிகனை அழிப்பதற்கு ஆண்டவர் வந்து அந்த கம்யூனிசத்தை, ரஷ்யாவை வைத்திருக்கிறார். அமெரிக்கா எல்லா ஸ்தாபனங்களும், எல்லா ப்ரோட்டஸ்டன்ட் ஸ்தாபனங்களும் அமெரிக்காவை வந்து அது ஹெட்குவார்ட்டர்ஸாக இருக்கிறது. வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் அங்கே உருவாகி இருக்கிறது. உலகம் அனைத்தையும் அது வஞ்சிக்கிறது. ப்ரோட்டஸ்டன்ட் சபைகள், பெந்தகோச சபைகள். அதனால் அதுக்கு அழிவையும் ஆண்டவர் வந்து ஜெகுவை அங்கே வச்சிருக்கிறார். ஜெகு வந்து ஜேசபெல் மார்க்கத்தார் எல்லாரையுமே, ஜேசபெல் குடும்பத்தை எல்லாத்தையும் அவன் அழித்து போட்டான். அதே போல் யூதர்கள் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதனாலே, அவருடைய வார்த்தையை விசுவாசியாதனாலே, அவரை சிலுவையில் அறைந்தபடினாலே ஆண்டவர் அங்கே டைட்டஸ் அங்கே வச்சிருக்கார், தீத்து ராயனை வைத்திருக்கிறார். அவன் வந்து என்ன சொல்றால், அந்த தேவாலயத்தை இடித்து போட்டான், அந்த எருசலேமை தரைமட்டமாக்கினான். இந்நாள் வரைக்கும் தேவாலயம் கட்டப்படலை. இதெல்லாமே சரித்திரம். கிபி 70 இடித்து போட்டாங்கிறது சரித்திரம். அந்த தேவாலயம் இன்னும் கட்டப்படமா இருக்கு, எத்தனை வருஷம் ஆயிட்டுன்னு பாருங்க. அதே போல் ஜெரேமியா மெசேஜை கொடுக்குறான். ஜெரேமியா ஒரு ப்ராஃபெட்டு, அவனுடைய மெசேஜை வந்து இதோ ஜனங்கள் புறக்கணித்தார்கள், அந்த இஸ்ரவேலர்கள் புறக்கணித்தனால் ஆண்டவர் நேபுகாத் நேச்சார் எங்கள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நேபுகாத் நேச்சார் வந்து எல்லாத்தையும் இடித்து போட்டு விட்டான். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 70 பாபிலோனுக்கு அகதிகளாக அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இப்படியாக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார் என்றால், எல்லாத்துக்கும் ஒரு முடிவை வச்சிருக்கிறார். இந்த உலகத்தின் மக்களுக்கு ஒரு முடிவு வச்சிருக்கிறார். இந்த டினாமினேஷன் பீப்புளுக்கு முடிவு வச்சிருக்கிறார். உங்களுக்கு தான் முடிவு கிடையாது, நீங்கள் எட்டர்னல் லைஃபை பெற்றிருக்கிறீங்க. ஆமீன். துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. நீங்கள் உலக தோற்றத்துக்கு மாதிரி தேவனுடைய சிந்தையில் இருந்தீங்க. உங்களுக்கு முடிவு கிடையாது, நீங்கள் நித்திய காலமாக நீங்கள் அவரோடு கூட இருக்கிறீங்க. அதனால் அருமையானோட நம்ம மட்டும் விசேஷித்த குறிப்பு, அதுக்கு எல்லாரையும் சாத்தா வந்து அக்சஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கடைசியில் அழிவு இருக்குது. முத்திரை போடப்பட்டவர்களை அவன் தொட முடியாது. வெளிப்படுத்தல் 7:1-3 வரைக்கும் வாசிக்கலாம்.
இவைகளுக்கு பின்பு பூமி நான்கு திசைகளிலும் நான்கு தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமி நான்கு காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரைக்கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதுக்கு அதிகாரம் பெற்ற அந்த நான்கு தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்கார நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதுங்கள் என்று மகா சத்தமிட்டு
கூப்பிட்டான். பின்பு நான் பார்த்தபோது பூமியின் நான்கு திசைகளில் நான்கு தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று வீசாதபடி பூமியின் நான்கு காற்றுகளை பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரைக்கோளுடைய வேறொரு தூதனும் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியின் சமுத்திரத்தின் சேதப்படுத்த அந்த நான்கு தூதர்களை நோக்கி, நான் நமது தேவனுடைய ஊழியக்கால் நெற்றிகளின் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியின் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தார்கள் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். முத்திரை போட்டவருடைய தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் புத்திரின் சகல கோத்திரங்களில் முத்திரை போட்டவர்கள் 144,000 பேர் என்று நம்ம வாசிக்கிறோம். சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வந்த ஒரு தூதன் முத்திரைக்கோலை உடையவனாயிருக்கிறான். நான் நமது தேவனுடைய ஊழியக்காரர்கள் மேலும் முத்திரை போட வேண்டும். அந்த முத்திரை போடும் வரைக்கும் நாலு காற்றுகளையும் பிடித்திருங்க. அதனால் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், தேர்ட் வேர்ல்டு வார் வந்து அர்மகதோன் யுத்தம், அதுக்கு பேர் கோகு மாகோகு யுத்தம். மொத்தம் நாலு யுத்தங்கள், ரெண்டு யுத்தம் முடிஞ்சிருக்கு, இன்னும் ரெண்டு யுத்தம் இருக்குது. ஒன்று 1000 வருஷம் அரசாட்சிக்கு முன்னால், ஒன்று 1000 வருஷம் அரசாட்சிக்கு பின்னால். இந்த நாலு காற்றுகள் இந்த விந்து எதை குறிக்கன்னா, வார்ஸ் அண்ட் ஸ்ட்ரைப்ஸ், யுத்தங்களும் கலகங்களும். இதெல்லாமே வீசவதுபடி அந்த நாலு காற்றுகளை பிடித்திருக்க கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாலு காற்றுகள் பூமியின் மேல் வீசாதபடி, சமுத்திரத்தின் மேலே வீசாதபடி, மரத்தின் மேலே வீசாதபடி பிடித்து வைக்கப்படுது. ஏனென்றால் முத்திரை போடப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் முத்திரை போடலை. முத்திரை போட்டு தீர்ந்த பிறகு அவங்க வந்து காற்றை விட்டுறாங்க. அதுக்கு பிறகு இந்த காற்று வந்து வீசுது. வீசும் பொழுது யுத்தங்களும் கலகங்களும் ஏற்பட்டு உலகம் அழியுது. ஆனால் முத்திரை போட்டப்பட்டவர்கள் வந்து அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. அதெல்லாம் முத்திரை போட்டவர்களை சேதப்படுத்த முடியாது. அது பைபிளில் ஃபுல்லாகவே நம்ம வாசிக்கிறோம். நோவாவை ஆண்டவர் என்ன செய்தார்? பேழைக்குள்ளே அடைச்சி வச்சிட்டார். காட் ஷட் த டோர் என்று ஆதியாகமம் 7:16 வாசிக்கிறோம். கர்த்தர் வந்து நோவாவை உள்ளே விட்டு கதையை போட்டினார். அவனை வந்து அங்கே முத்திரை போடுகிறார், அங்கே உள்ளே வந்து விட்டுட்டார். விட்ட பிறகு தான் மழை பெய்யுது. அதன் பின்பு மழை பெய்யலை. அதனுடைய ரகசியம் என்னவென்றால், ஆர்க் ரெயின் டவ், மூணு ஊழியங்கள் இருக்கு. ஆர்க்கு அங்கே ரெயின் டவ் இல்லை, ஆர்க் அவன் உண்டு பண்ணுகிறான். பின்பு மழை வருகிறது, பேழையை மேலே கொண்டு செல்கிறது. முத்திரை போடப்படாதவர்கள், பேழைக்குள்ளே இல்லாதவர்கள், பேழைக்குள்ளே அடைபடாதவர்கள் எல்லாருமே அழிஞ்சு போகிறாங்க. பின்பு டவ் வந்து என்ன செய்யுதுன்னா, அரராத்து மலையிலே பேழை நிற்கிறது. அந்த டவ் வந்து தண்ணீர் குறைஞ்சிருக்கா குறையிலையான்னு பார்த்துட்டு வருது. இந்த காகத்தை விடும் பொழுது அது பிரயோஜனம் இல்லை, அது போயிட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு. அங்கே போய் பணத்தையும் சாப்பிடுது, இங்கே வந்து தானியத்தையும் சாப்பிடுது. அதனால் அந்த காகம் பிரயோஜனம் இல்லை. அது பைபிளும் படிக்கும், அது தேவையில்லாத எல்லாம் யூடியூப்பில் எல்லாமே பார்க்கும், செல்ஃபோனில் எல்லாமே பார்க்கும். இங்கே இதை பார்க்கும், அங்கே அதை பார்க்கும். அதனால் ரெண்டுமே செய்யும், அது எல்லாத்தையும் தப்பும் செய்யும். அதனால் சர்ச்சில் வரும்பொழுது இப்படி இருக்கும், அங்கே போனால் அது வேறு மாதிரி இருக்கும். இதனால் இந்த காகத்தால் பிரயோஜனம் இல்லை, அது ஒரு மாய்மலமானது. அது எது சாப்பிட்டாலும் அதுக்கு ஜீரணம் ஆகும். ஆனால் புறா வந்து அழுகி போன மாம்சத்தை சாப்பிட்டா அதுக்கு ஜீரணம் ஆகாது, செத்து போகும். இதனால் அது வந்து ஒரு பிணத்து மேலே உட்காராது. முதல் தர விடும் பொழுது அது சுற்றி பார்த்துட்டு இழைப்பாகிற இடம் இல்லை. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடம் சரியில்லை, அந்த இடத்த விட்டு விலகியிருக்கோம். இந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது, இங்கே பிசாசு மக்கள் இருக்கிறாங்க, இங்கே டான்ஸ் நடக்குது, குத்தாட்டம் நடக்குது. இப்போ கல்யாணத்துலலாம் குத்தாட்டம் தான், ஆண்களும் பெண்களும் எல்லாமே ஆடும். ஏன்னா ஜனங்களுக்கு ஜாலி வேணும். நீங்கள் ஒரு அவிசுவாசி மேரேஜுக்கு போய் பாருங்கள், அங்கே குத்தாட்டம் தான் நடக்கும். நம்ம தெரியாமல் இந்த இடத்துக்கு வந்துட்டோமே அப்படின்னு நினச்சி நம்ம புறா இருந்தால் விலகிடுவோம், அதை போய் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். காக்காவாக இருந்தால் நம்ம பார்ப்போம், நம்ம அதை விட்டு விலகிடுவோம். சரி, இங்கே நம்ம இதை பார்க்கக்கூடாது. அதே போல் புறா வந்து உள்ளங்கால் வச்சு தங்குறதுக்கு இடம் இல்லை, அது திரும்பி வந்துட்டு அதுக்கு பின்பு ஏழு நாள் கழித்து விடும் பொழுது ஒலிவ இலையை கொண்டு, ஒலிவ இலைனானது சமாதானம், தேவனுடைய கோபாக்கினை ஊற்றியாகிவிட்டது, இப்பொழுது கோபாக்கினை எல்லாம் முடிந்து விட்டது, இப்பொழுது சமாதானம் இருக்கிறது, அங்கே நியூ லைஃப் வந்திருக்கிறது. அங்கே அந்த ஒலிவ இலையை கவி கொண்டு வரும் பொழுது தண்ணீர் வற்றி போய்விட்டது என்று அந்த டவ் என்ன செய்யுது, அவனை பேழையிலிருந்து நியூ வேர்ல்டுக்கு கொண்டு வருது, இப்பொழுது அவனுக்கு புது உலகத்தில் கொண்டு வருது. அதை போல் ஆண்டவர் இன்றைக்கி ஹோலி கோஸ் டவ்வை நம்ம கொடுத்துருக்கிறார். இந்த டவ் எந்த செய்யுதுன்னா டவ் மினிஸ்ட்ரி இப்பொழுது நமக்கு இருக்கிறது, இது நம்மளை வந்து நியூ வேர்ல்டுக்கு கொண்டு செல்லுது, அது வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு செல்லுது. பூர்வ உலகம் அழிஞ்சு போய்விட்டது, ஜலப்பிரளயம் வந்து பேழையை மேலே கொண்டு சென்றது, அவன் நியாயத்தீர்ப்புக்கு மேலாக உயர்த்தப்பட்டு இப்பொழுது டவ் வந்து அவனை நியூ வேர்ல்டுக்கு லீட் பண்ணுது. ஆண்டவர் இந்த முத்திரைகள் திறக்கப்பட்டு இன்னைக்கு நமக்கு வந்து டவ் அனுப்பியிருக்கிறார், டவ் மினிஸ்ட்ரி இப்பொழுது வந்திருக்குது, அது நம்மளை நியூ வேர்ல்டுக்கு கொண்டு செல்லுது. ஆமீன். அதனால பரிசுத்தாவியின் ஊழியம் இந்த கடைசி காலத்திலே நமக்கு வந்திருக்கிறது. கத்தர் வந்து என்ன செய்கிறார் என்றால் அங்கே லயன் வரும் பொழுது ஒயிட் ஹார்ட்ஸ் வரும் பொழுது லயன் அனுப்புகிறார், இதோ இப்படி இன்னைக்கு பேல் ஹார்ட்ஸ் வரும்பொழுது ஆண்டவர் ஈகிள் அனுப்புகிறார். நம்ம இன்னைக்கு ஈகிள் ஏஜில் இருக்கிறோம். வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது சத்துரு கத்தருடைய ஆவியானவர் அவரக்குருமாய் கொடியேற்றுவார். காட் வில் ரைஸ் எ ஸ்டாண்டர்ட் அகைன்ஸ்ட் இட். சாத்தான் வெள்ளம் போல வரும்பொழுது ஆண்டவர் அதை எதிர்கொள்வதற்கு இந்த அனாயிட்டிங் கொடுக்கும் பொழுது இந்த அனாயிட்டிங்கை அந்த பேல் ஹார்ட்ஸ் ஜெயிக்க முடியாது. நம்ம வந்து ஓவர் கமராக இருக்கிறோம். ஆமீன். அதனால் நம்ம வந்து ஈகிள் ஏஜில் இருக்கோம். மல்கியா 4:5-6 நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் ஈகிள் அனுப்பியிருக்கிறார். சாட்டன் பெர்மிஷன் இல்லாதபடி அவன் எதுவுமே செய்ய முடியாது, நம்மளை டச் பண்ண முடியாது என்று நம்ம அறிந்திருக்கிறோம். ஆமீன். நம்ம வந்து ஒரு சூப்பர் ரேஸாக இருக்கிறோம். ஆமீன். கத்தர் வந்து காட் இஸ் கமிங் டவுன் த்ரூ ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன் அண்ட் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் to bring God back to human flesh. ஆண்டவர் நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம் என்றது மூலமாக நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அதே போல் சாட்டன் எப்படின்னா சர்பண்டாக இருக்கிறான், மிருகமாக இருக்கிறான், கள்ளத்தீர்க்க தரிசியாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்து பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற மூன்று சாணங்களில் இருக்கிறார். சாட்டனுடைய மூன்று சாணம் சர்பண்ட், பீஸ் அண்ட் ஃபால்ஸ் ப்ராஃபெட். வெளிப்படுத்தல் 16:13. வெளிப்படுத்தல் 16:13.
வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன்.
இதோ வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து தவளைக்கப்பான மூன்று அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள், பொய்யின் ஆவிகள். அது பூலோகம் எங்குள்ள ராஜாக்களை சர்வ வளமுடைய தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கும்படியாக புறப்பட்டு போகிறது. அதன் பின்பு நம்ம 15 இதோ திருடனைப் போல வருகிறேன், தன் மானம் காணப்படாதபடி நிர்வாணமாய் நடவாதபடிக்கு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறன் பாக்கியவான். 16 அப்பொழுது அவர்களை அர்மகதோன் என்ற இடத்திலே கூட்டி சேர்த்தான் என்று சொல்லப்பட்டது. அந்த சாட்டன் 5th trumpet வந்த சாட்டன் என்ன செய்கிறான் என்றால் பின்பு என்ன செய்கிறான் என்றால் அவன் பூலோகமெங்கில் உள்ள ராஜாக்களை இந்த ஸ்பிரிட் என்ன செய்தார், லையிங் ஸ்பிரிட் என்ன செய்கிறது என்றால் அது அர்மகதோன் யுத்தத்துக்கு வழி நடத்துது, எல்லா ராஜாக்களையும் யுத்தத்துக்கு வழி நடத்துது, அதான் தேர்ட் வேர்ல்டு வார்க்கு வழி நடத்துகிறது. அதற்கு முன்னதாக என்ன நடக்குன்னா அர்மகதோன் என்ற யுத்தத்திலே, அர்மகதோன் யுத்தம் தான் தேர்ட் வேர்ல்டு வார், அந்த யுத்தத்துக்கு முன்னதாக கர்த்தர் தம்முடைய மனமாட்டியை மேலே எடுத்துக்கொள்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பூமி அழியும் பொழுது அதில் பங்கு பெற மாட்டோம். மனவாட்டி மேலே போகாத பட்சத்தில் ஒரு ஆட்டம் பாம்பு கூட விழுக முடியாது, உலகம் அழிய முடியாது. எதனால் உலகம் அழியாமல் இருக்குது, 10 நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டீரா, 10 நீதிமான் இருந்தால் கூட அழிக்க மாட்டேன். இந்த பிரைடு இங்கே இருக்கும் வரைக்கும் ஆண்டவர் உலகத்தை அழிக்க முடியாது, நம்மளை பாதுகாப்பான இடத்துல விட்ட பிறகு தான் உலகத்தை அழிக்க முடியும். அதுக்கு தான் உலக அழிவிலேருந்து தப்பித்து கொள்வது எப்படின்னு ஒரு சின்ன புஸ்தகம் எழுதியிருக்குது. உலக அழிவுலேருந்து தப்பித்து கொள்வதுக்கு ஒரே வழி 7th தூதனுடைய மெசேஜை பிலீவ் பண்ண வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பான இடத்துல விட்டுட்டு திருடனை போல வந்து மனவாட்டி அவர் மேலே கொண்டு போன பிறகு அதன் பின்பு அர்மகதோன் என்று இடத்துல அவளை கூட்டி சேர்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஏழாவது கோபகலசம் அங்கே ஊற்றப்படுகிறது. நம்ம பாதுகாப்பான இடத்துல இருக்கிறோம். ஆமீன். இந்த லையிங் ஸ்பிரிட் வந்து ஃப்ராக் ஸ்பிரிட்டு, ஃப்ராக் வந்து எப்பொழுதுமே பின்னோக்கி பார்க்கும். இ லுக்ஸ் பேக் டு வேர் இட் கம்ஸ் ஃப்ரம், எங்கேருந்து வந்துச்சோ அங்கே தான் பார்க்கும். அதனால் 2024 வருஷம் வந்தாலும் கிபி 325 திருத்துவ பிரமாணம் வந்துச்சு பாருங்க, அங்கே தான் பார்க்குறாங்க. அந்த திருத்துவம் தான் நிறைய என்னுடைய சொந்தக்காரங்களாம் ரொம்ப ரிலீஜியஸாக இருக்கிறாங்க, ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. என்னுடைய மனைவி சொந்தக்காரங்களாம் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. அவங்களுக்கு போய் சத்தியம் சொன்னால் காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க, ஒன்றும் நம்மகிட்ட கோவப்பட மாட்டாங்க. அல்லது ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்களா, கொஸ்டின் கூட கேட்க மாட்டாங்க. கேட்டால் பிறகு ஃபெலோஷிப் பாதிக்கப்படுமே, அதுக்காக அப்படி செய்ய மாட்டாங்க, ஒன்றும் பேச மாட்டாங்க, ஊமையாட்டம் அப்படியே இருப்பாங்க. அவங்கெல்லாம் திருத்தத்தில் ஊறி இருக்கிறாங்க, சிஎஸ்ஐயில் ஊறி போய் கிடக்கிறாங்க. அதனால் அவங்கெல்லாம் ஃப்ராக் ஸ்பிரிட் அவங்களுக்குள்ளே இருக்குது. அந்த ஃப்ராக் எப்பொழுதுமே பின்னால் தான் பார்க்கும், வந்த இடத்த தான் பார்க்கும், வந்த இடத்துக்கு தான் போகும். அது திருத்துவம் வந்துச்சு, ரோமன் கத்தோலிக்கிலேருந்து வந்துச்சு, அங்கே தான் அவங்க போவாங்களே ஒழிய. இப்போ ஆண்டவர் இவ்விதமான சத்தியத்தை அனுப்பியிருக்கிறார், முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கு, ஒரு தீக்கு தேசியம் அனுப்பினார்னா கொஞ்சம் கூட கடுகளவு செவி கொடுக்க மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து அவங்கள பார்க்கணுமேன்னு தான் நினச்சி பார்ப்பேனே ஒழிய, ஒரு வாஞ்சியோடு போய் சந்தோஷத்தோடு பார்க்க வேண்டியது வராது. அவங்க சத்தியத்துக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், அவன் திருநீட்டியை கொண்டு வந்தான். அது ஒரு லையிங் ஸ்பிரிட்டாக இருக்கிறது. அந்த லையிங் ஸ்பிரிட்டு ஜனங்கள் சத்தியத்தை விட பொய்யை தான் அதிகமாக விரும்புகிறார்கள். அதனால் அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். 2 2 2:11-12.
ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள் ஆக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார்.
இதோ சத்தியத்தின் மேல அவங்களுக்கு வாஞ்சை இல்லாதபடினாலே, அன்பு இல்லாதபடினாலே ஆண்டவர் அவங்களை வந்து பொய்யை விசுவாசிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து விட்டார். அதனால் பொய்யை விசுவாசிக்கும்படியான கொடிய வஞ்சகத்தை ஆண்டவர் அவர்களுக்குள்ளே அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அவங்க முத்திரையை பெறாதவர்கள். சாத்தான் இன்னைக்கு அந்த கீயை உடையவனாக இருக்கிறான். பாதாள குழி இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. பாதாள குழி திறந்து அது உலகத்தில் ஓவர் ஃப்ளோ ஆயிட், அது நிரம்பி அது வெளியே வந்து அந்த ஆவிகள் வெளியே வந்து இன்றைக்கி உலகத்துக்குள்ளே பாதாளம் வந்துட்டு, இப்போமே உலகத்தில் பாதாளம் தான் இருக்குது. பின்ன அந்த தானியங்கு படி எக்லேசஸில் வந்து ஏறி போகும் பொழுது அங்கே பார்க்குறாரு. அவர் 17 இருக்கும் பொழுது பாதாளத்துக்கு போனார். அங்கே இருந்த அதே ஆவிகள் பூனை கண் வச்சுக்கிட்டு அங்கே வர்ணம் தீட்டி கொண்டிருக்க பெண்கள், அதே பெண்கள் அங்கே பார்த்து பொழுது அவளுக்கு புல்லரிச்சு போச்சு. என்ன நம்ம 17 இருக்கும்போது பாதாளத்துக்குள்ளே இறங்கணும், ஜிம் பூல் வந்து காலை ஷூட் பண்ணிட்டான், அவருடைய ஹார்ட்டு அங்கே 17 பீட் பண்ணுது ஒரு நிமிஷத்துக்கு, அதனால் அவர் மரித்து போவார்னு சொல்லப்பட்டது. அந்த நேரத்தில் அவர் பாதாளத்துக்கு போகும்பொழுது அதே ஆவிகள் இங்கே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 40 பிறகு அதை பார்க்குறார். அதே ஆவிகள் பாதாளம் இப்போ நிரம்பி இங்கே ஓவர் ஃப்ளோ ஆகிடுச்சு, ஏன்னா அது திறக்கப்பட்டாயிடுச்சு. அசுத்த ஆவிகள் இங்கே வந்திருக்கிறது. இன்றைக்கி உலகம் வந்து பாதாளமாக இருக்குது. ஒருத்தர் மரித்து பாதாளத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, இங்கேயே பாதாளம்தான். இந்த உலகமே அது பாதாளமாக இன்னைக்கு மாறி இருக்கிறது. அவ்வளோ மோசமாக இந்த உலகம் போய்விட்டது. அதான் ஈபில் ஸ்பிரிட்டு, பாதாள குழி திறக்கப்பட்டிருக்குது. 5 இந்த ஈபில் ஸ்பிரிட்டு ஜனங்களை வந்து பாவத்தில் கொண்டு சொல்லுது, அசுத்தத்தில் கொண்டு சொல்லுது. அது வந்து நினச்சது அது பொலிட்டிக்கல் சம்மந்தமாக பார்க்கும் பொழுது அது அவங்கள அர்மகதோன் யுத்தத்துக்கு வழி நடத்துகிறது. ஆமீன். இது ஒரு பக்கத்தில் இருக்கும் பொழுது இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு நான் என்ன சொல்கிறேன் என்றால், பிரதர் பென்காம் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், 5 வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்னு சொல்கிறார். அதுதான் நம்ம வந்து அந்த 4 பிறகு வாசித்தோம்னா, அந்த வெட்டுக்கிளியின் உருவத்தை வாசிக்கிறோம். அந்த வெட்டுக்கிளிகளுக்கு தேள்களுக்கு ஒப்பான வல்லமை இருக்கிறது. அது வந்து அது எப்படி கொட்டுனா வலிக்குது, ஜனங்கள் சாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள், ஆனால் சாகிறதுக்கு அவங்களால முடியலை. இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கு. அதனுடைய கூந்தல் எப்படி இருக்குது, அதனுடைய பற்கள் எவ்விதமாக இருக்குது, அதனுடைய சிறகள் எவ்விதமாக இருக்கிறது, அவைகள் வந்து எப்படி அது கிரியை செய்கிறது என்று பார்க்கும் பொழுது அதனால் அது வந்து என்னச்சுன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அடையாளமாக இருக்குது. ஐந்தாம் ட்ரம்மெட் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். எட்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 8:13 வாசிக்கலாம்.
பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு இனி எக்காலம் ஊத போகிற மற்ற மூன்று தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன்.
சரி, மூன்று ஐயோ சொல்லப்பட்டிருக்குது. ஒரு ஐயோ வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், ரெண்டாவது ஐயோ செகண்ட் வேர்ல்டு வார், மூணாவது ஐயோ வந்து தேர்டு வேர்ல்டு வார். பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து ஜூலை மாதம் 28th 1914 அது ஆரம்பித்து நவம்பர் மாதம் 11th 11:11 1918 அந்த வார் வந்து முடிவடைஞ்சது. 14-18 வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் 9 மில்லியன் காம்பேட்டன்ட் டெத்ஸ், ரெண்டு பக்கமும் மறித்தவங்க, ரெண்டு அணி இல்லையும் மறித்தவங்க. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றால் 9 மில்லியன் என்று சொல்லப்பட்டிருக்கு. 9 மில்லியன் என்றால் 90 லட்சம். 90 லட்சம் பேர் ரெண்டு தரப்புலையும் மறித்திருக்கிறாங்க. அண்ட் 13 மில்லியன் சிவிலியன், 1,30,00,000 ஜனங்கள் அவங்க வந்து காயப்பட்டவர்கள். எவ்வளோ 90 லட்சம் பேர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு மறைச்சிக்காங்க. செகண்ட் வேர்ல்டு வாரில் அதை விட அதிகம். தேர்ட் வேர்ல்டில் டோட்டல் அனிகிலேஷன், முற்றிலும் அணிஞ்சிப்போம். பைபிளில் அவ்விதமாக சொல்லுனா கண்டிப்பாக நிறைவேறும். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நிறைவேறிவிட்டது, செகண்ட் வேர்ல்டு வாரும் நிறைவேறிவிட்டது. ஃபர்ஸ்ட் ஐயோ செகண்ட் ஐயோ நிறைவேறிவிட்டது. அதனால் பிர பென்காமி என்ன சொல்லுகிறார், 54 கொஸ்டின் ஆன்சர் என்ற செய்தியில் சொல்லும் பொழுது, த வேர்ல்டு வார் ஐ ஸ்டாப்டு, த வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்டு ஆன் த 11th month ஆஃப் த இயர், 11th day இன் த 11th month, இந்த 11th hour, இன் த டே த 11th hour பீப்புள் குட் கம் இன். அது வந்து 11th மாதம் 11th தேதி 11:11 அது நின்று எல்லாம் 11th 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 வருது. அதை வந்து யார் ஸ்டாப் பண்ண அப்படின்னு அங்கே சொல்லும் பொழுது, யார் ஸ்டாப் பண்ணான்னு யாருக்குமே தெரியலை. யார் கட்டளை கொடுத்தா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை. அது 11th hour எதுக்காகன்னா, அந்த 11th hour பீப்புள் வந்து உள்ளே வர வேண்டும், 11 மணி ஜனங்கள் வந்து உள்ளே வர வேண்டும் என்பதற்காக அது 11 மணிக்கு ஸ்டாப் ஆனது. நோ மேன் நோஸ் டுடே வை இட் ஸ்டாப். இன்னைக்கு வரைக்கும் எப்படி யார் அதை நிறுத்தினா, யார் கட்டில் போட்டா? நோ மேன் கிவ் எனி ஆர்டர்ஸ் ஃபார் இட் டு ஸ்டாப். அது நிறுத்த வேண்டும் என்று யாருமே கட்டளை கொடுக்கலை. That the 11th hour people could come in. 11 மணி வேளை கிறிஸ்தவர்கள், 11 மணி அந்த இஸ்ரவேலர்கள் உள்ளே வருவதற்காக அது ஸ்டாப் பண்ணப்பட்டது என்று சொல்லியிருக்க. யார் ஆர்டர் கொடுத்தா? யாரும் ஆர்டர் கொடுக்கல. ஆனால் அது அது கரெக்டாக 11:11:11 ஸ்டாப் ஆயிடுச்சு என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஹேசர் வெல்மன் said he didn't do it. நான் வந்து அதெல்லாம் நிறுத்த, எந்த ரெண்டு தரப்புலையும் உள்ளவங்க சொல்லலை, நான் நிறுத்தலை. நோ ஜெனரல் செட் ஹீ டின் டூ இட், எந்த கேப்டனும் சொல்லலை. அது என்ன, பைபிளில் எழுதப்பட்டிருக்கு, அந்த 4 காற்றுகளையும் பிடித்து வை. சூரியன் உதிக்கின் திசையிலிருந்து வந்த தூதன் சொல்லுகிறார். அந்த என்ன, நாங்கள் வந்து அவங்களுடைய ஊழியக்காருடைய நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் அந்த 4 காற்றுகளும் வீசாதபடி அதை நிறுத்தி வைக்கும்படியாக சூரியன் உதைக்கும் திசையிலிருந்து வந்த தூதன் வந்து அதை சொல்லுகிறார். அவர் தான் நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இப்போ யார் அதை நிறுத்தினான்னு தெரியல. ரிமெம்பர் ஜீசஸ் ஸ்பீக்கிங் ஆஃப் த 11th hour பீப்புள். இயேசு கிறிஸ்து 11 மணி ஜனங்களை குறித்து சொல்லுகிறார். அந்த 11 மணி அந்த ஜனங்கள் வந்து உள்ளே வர வேண்டும் என்பதற்காக அது 11 மணிக்கு நிறுத்தி வைக்கப்பட்டது. யார் நிறுத்தினாங்கன்னு தெரியல. திடீர்னு நின்று போச்சு. ராத்திரி 11 மணிக்கு யுத்தம் நின்று போச்சு. கரெக்டாக 11th hour நின்று போச்சு. இவ்வளோ பேர் செத்துருக்காங்க, 90 லட்சம் பேர் செத்துருக்கிறாங்க. விஷவாயு அனுப்பி நிறைய பேர் கொல்லப்பட, குளோரின் கேஸ் அனுப்பி நிறைய பேர் செத்துருக்காங்க. அதனால் பாருங்க, இவ்வளோ பேர் செத்தும் அந்த யுத்தம் திடீர்னு நின்று போச்சு. இப்போ ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே யுத்தம் ஆரம்பித்து 1 வருஷத்துக்கு மேலே போயிட்டே இருக்குது, இன்னும் நிற்கலை. ஆமாஸ் மேலே இஸ்ரேல் ஜனங்கள் வந்து இப்போ யுத்தம் தொடுத்து கொடுத்துருக்கோம், அதுவும் நின்ற மாதிரி தெரியல, அதுவும் ரொம்ப நாளாக போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த யுத்தம் வந்து திடீர்னு நின்று போச்சு. ஏன்னா அது 11th hour, ஏன்னா 11th hour பீப்புள் உள்ளே வரணும். ஆமீன். அதனால் பாருங்கள், 11th hour பீப்புள்னால் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைக்கு அங்கே போகிறது. மத்தேயு 20வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை சொல்லுகிறார். திராட்சை தோட்டத்துக்கு வேலையாகும்படியாக 1வசனத்தை வாசிக்கலாம்.
பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது, அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான்.
இது அதிகாலையிலே புறப்பட்டான், அது அதிகாலைனா 6 மணிக்கு. அதன் பின்பு 3வசனத்தில் 3ஆம் மணி வேலை, 3ஆம் மணி வேலைன்னா 9 மணி, அது கூட 6 கூட்டணும், 6 கூட்டினா நம்ம என்ன டைம் தெரியும். அதனால் 9 மணிக்கு. அதன் பின்பு 5வசனத்தில் மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேலையிலையும் அவன் போய் அப்படியே செய்தான். அப்போது அது 12 மணி, ஈவினிங் 3 மணி. அதன் பின்பு 11ஆம் மணி வேலை, 6வசனத்தை வாசிக்கலாம்.
11ஆம் மணி வேலையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை.
11ஆம் மணி வேலைன்னா சாயங்காலம் 5 மணி, சாயங்காலம் 5 மணிக்கு சிலர் அங்கே நிற்கிறாங்க. ஒருத்தரும் உங்களுக்கு வேலைக்கு கூப்பிடலையா? மார்க்கெட் பிளேஸில் வேலை தேடி நிற்கிறாங்க. போரூரில் ஒரு இடம் இருக்குது, நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கே விருகம் பார்க்க தாண்டி அங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கங்கே கொஞ்சம் பேர் நிற்பாங்க, அவங்கள வந்து வேலைக்கு கூடுக்கு. அதனால் நீங்கள் நிற்கிருக்கீங்க, இவ்வளோ நேரம் நின்றுட்டுருக்கீங்களா, யாரும் உங்களை வேலைக்கு கூப்பிடலையா? யாரும் கூப்பிடல. அப்பொழுது 5 மணி, 5 மணிக்கு போகிறவங்க 1 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும், 6 மணிக்கு வேலை க்ளோஸ். அதனால் அவங்க 1 மணி நேரம் செய்கிறாங்க, இவங்க காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி செய்கிறாங்க. சிலர் வந்து 6 மணி நேரம், 9 மணி நேரம் இப்படியாக வேலை செய்கிறாங்க. இவங்க 1 மணி நேரம் தான். இப்போ கூலி கொடுக்க வேண்டிய நேரம், டெய்லி அவங்க கூலி கொடுத்துருவாங்க, டெய்லி வேஜஸ். அதனால் கூலி கொடுக்கும் பொழுது எஜமான் வந்து அந்த காரிய திருஷிக்கிட்ட என்ன சொல்லுகிறான், நீ வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு பணம் கொடு, பிந்தி வந்தவங்கள்லேருந்து முந்தி வந்த வரைக்கும். அதனால் 5 மணிக்கு வந்தவனுக்கு தான் முதல்ல சம்பளம் கிடைக்கும், 1 மணி நேரம் வேலை செஞ்சவன். அதனால் அவனுக்கு ஒரு பணம் கொடுக்கப்படுகிறது, வாங்கிட்டு போகிறான். இதோ அதிகாலையில் வந்தவன் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும்னு நினச்சான். ஆனால் அவனுக்கு என்ன ரேட்டு பேசியிருக்காருன்னா, உனக்கு ஒரு பணம் தருவேன்னு தான் பண்ணியிருக்கிறார். அவனுக்கு வேலைக்கு இருக்க ரேட்டு பேசியிருக்கு, மற்றவங்களாம் நீங்கள் போங்க நான் உங்களுக்கு கூலி தருவேன் இருக்கார். அதனால் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்குமே 1 பென்ஸு தான் கொடுக்கப்பட்டது. அப்போ அவங்க கேட்குறாங்க, நாங்கள் காலையிலேருந்து வெயிலெல்லாம் இவ்வளவு நேரம் வேலை செஞ்சோமே, எங்களுக்கு அந்த 1 மணி நேரம் வேலை செஞ்சவங்களுக்கு சமமாகிட்டேரு, உனக்கு நான் என்ன சொன்னேன், உன கூப்பிட சொல்ல, வேலைக்கு கூப்பிட சொல்ல 1 பென்ஸு தான் தருவேன், 1 பணம் தான் தருவேன் சொன்னேன், உனக்கு சொன்னதை நான் தந்துட்டேன், நான் அநியாயம் பண்ணலை. மற்றவங்களுக்கு கொடுப்பது ஏன் இஷ்டம், நான் வந்து என்னுடைய பணத்தை ஏன் இஷ்டப்படி நான் கொடுக்க முடியும், எனக்கு அதிகாரம் இருக்குது. நான் வந்து என்ன செய்யணும், நான் வந்து தாராளமாக இருக்கும் பொழுது நீ வன்கணனாக இருக்கலாமா? அதனால் நான் உனக்கு அநியாயம் செய்யலை, உனக்கு சம்மதித்த பணத்தை நான் கொடுத்துட்டேன். நான் வந்து தாராளமாக இருக்கும் பொழுது நீ வந்து இப்படி வன்கணனாக, நான் தயாளனாக இருக்கிறபடியால் நீ வன்கணனாக இருக்கலாமா? அதே போல் முந்தினோர் அநேகர், பிந்தினோர் அநேகர், முந்தினோர் ஆயிரம். நம்ம இன்றைக்கி 5 மணிக்கு வந்திருக்கோம், நம்ம 11th hour வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. 1 மணி நேரம் தான் வேலை. பிரைட் ஏஜ் ரொம்ப ஷார்ட் பீரியட் தான், எல்லாத்த விட ஷார்ட் பீரியட் பிரைட் ஏஜ். அதனால் நம்ம இதை அதிகாலையில் பவுல்லாம் அதிகாலையில் வந்திருக்கிறார். இதோ பகல் உச்சி வேலையில் உபத்திர காலத்தில் கொலம்போ பீரியடில் அவங்க திராட்சை தோட்டத்தில் வேலை செஞ்சுருக்கிறாங்க, ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. அவங்க ரொம்ப வெயில் அவங்களுக்கு. இவங்க காலையிலேருந்து பவுல் காலத்தில் இருந்தவங்க இன்னும் உயிர்த்தெழாமல் தான் இருக்கிறாங்க. நமக்கு தான் முதலாவது கூலி கிடைக்கும், நம்ம 1 மணி நேரம் வேலை செய்கிறோம், நம்ம 11ஆம் மணிக்கு கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. அதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 144,000 பேர் அவங்களும் 11ஆம் மணி வேலைக்கு வந்திருக்கிறாங்க, கடைசி நேரத்தில் வராங்க. அதனால் 11ஆம் மணி இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க, 11ஆம் மணி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த பிரைடு வந்து 11ஆம் மணி வேலை வந்திருக்கோம், நம்ம திராட்சை தோட்டத்தில் வந்திருக்கிறோம், நமக்கு அங்கே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம இப்பொழுது ஊழியம் செய்கிறோம், நமக்கு 1 hour தான், தேவனுடைய கணக்கின்படி 1 hour. ஆனால் எல்லாருக்கும் ஒரே குழி தான், பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட், நியூ பேர்த், எல்லாருக்குமே எட்டர்னல் லைஃப், அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு பென்ஸ் தான். பாருங்க, ஆண்டவர் நமக்கு எவ்வளோ பெரிய சிலாக்கியம் தந்திருக்கிறார். அந்த 11 மணி கிறிஸ்தவர்கள், அந்த யூதர்கள் உலகத்தின் பல நாடுகளில் இருந்து தங்களுடைய சொந்த நாட்டுக்கு வந்திருக்காங்க, திராட்சை தோட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க. நீங்கள் வந்து பல டினாமினேஷனில் இருந்து, நீங்கள் பல மார்க்கத்தில் இருந்து இப்பொழுது நீங்கள் வார்த்தைக்குள்ளே வந்திருக்கீங்க. நம்ம எல்லாருமே திராட்சை தோட்டத்தில் வந்திருக்கோம். இப்போ 11 மணி கிறிஸ்தவர்களாக அவங்க 11 மணி யூதர்களாக இருக்கிறாங்க. வேர்ல்டு வேர் ஃபஸ்ட்டு வந்து 5 எக்காலம், அது அப்போ சாப்பிடலைன்னா அந்த சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வந்த அந்த தூதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முத்திரை கோலை உடைய அந்த தூதன் சாப்பிடலன்னா நம்ம எப்படி வர முடியும்? 1914 ஆரம்பித்து 18 வரைக்கும் அந்த யுத்தம் போயிட்டு இருக்குது. அந்த யுத்தம் ஸ்டாப்பாகாமல் அது போயிட்டே இருந்தால் நீங்களும் நானும் உள்ளே வர முடியுமா? அப்போமே அதை ஸ்டாப் பண்ணலான்னா உலகமே அழிஞ்சு போயிருக்கும். அவ்வளோ பயங்கரமாக அந்த யுத்தம் நடந்தது. அதனால் அந்த யுத்தத்தை வந்து ஸ்டாப் பண்ணலன்னா, 2nd World War ஆட்டம் பாம்பை போடலன்னா ஸ்டாப் ஆகாது. அதனால் அங்கே வந்து அமெரிக்கா ஆட்டம் பாம்பா போட்டுச்சு, ஜப்பான் ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்துச்சு, அது போடலைன்னா நிற்காது. அதே போல் ஃபஸ்ட் வேர்ல்டு வார் ஆண்டவர் ஸ்டாப் பண்ணலன்னா, சூரியன் உதிக்கும் திசையிலேருந்து வந்த தூதன் ஸ்டாப் பண்ணலன்னா இந்த பிரைடு வந்திருக்க முடியாது, 11 மணி யூதர்களும் வந்திருக்க முடியாது, 11 மணி பிரைடும் வந்திருக்க முடியாது. நம்ம 11th hour பீப்புளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம வந்து பகலின் குளிர்ச்சியான வேளையிலே வந்திருக்கிறோம். நமக்கும் எல்லாத்துக்கும் ஒன்று தான், எல்லாருக்கும் சேம் ஆண்டவர் வேஜஸை கொடுக்குறார். ஹல்லேலூயா. அவங்க எவ்வளோ பாடுபட்டாங்க. நம்ம அதிக பாடில்லை, விஞ்ஞான உலகத்தில் ஜீவிக்கிறோம், நாகரிகமான உலகத்தில் ஜீவிக்கிறோம், எல்லா வசதி நிறைஞ்ச உலகத்தில் ஜீவிக்கிறோம். இந்த மாதிரி வசதியெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. நமக்கு ஆண்டவர் வந்து ஏதோ நமக்கும் அவருடைய ராஜ்யத்தை அவர் தருகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் எடுத்துக்கணும், அந்த தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலேருந்து வந்த தூதன் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பென்கம் வந்து அவருக்கு 1914 ஆரம்பிக்குது. ஆண்டவர் 1916 அவரை சந்திக்கிறார். அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கும் பொழுது அதே தூதன் வந்து பிரதர் பென்கமை சந்திக்கிறார். அப்பொழுது அவருக்கு 1916 சந்திக்கும் பொழுது அவருக்கு 7 வயசு, 7 வயசு அல்லது 8 வயசு இருக்கலாம். அந்த நேரத்தில் அவர் வந்து பக்கெட்டில் தண்ணீரை எடுத்துகிட்டு வர்றார். கிணத்துலேருந்து பக்கெட்டில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது மூச்சு வாங்குது. அதனால் ஒரு போலார் ட்ரீ இருக்கிறது, அந்த ட்ரீ பக்கத்தில் கொஞ்சம் மூச்சை சரி பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அப்பொழுது காற்று வீசுகிறது, அந்த மரத்தை அசைக்கிறது, அதிலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. டோன்ட் ஸ்மோக், டோன்ட் ட்ரிங்க், டோன்ட் டிஃபைல் யுவர் பாடி இன் எனி வே, வென் யூ கெட் ஓல்டர் யூ வில் ஹேவ் எ மினிஸ்ட்ரி என்று சொன்னது. அந்த சத்தம் அடிக்கடி அவர்கிட்ட அப்படி சொல்லுது. அவர் சின்ன வயசாக இருக்கும் பொழுது அந்த சத்தம் அடிக்கடி வருகிறது. அதனால் முதல் முறை அந்த சத்தம் வருகிற பொழுது அப்பொழுது அவருக்கு 1916 வந்திருக்கிறார். அப்போ தண்ணி எடுக்கிறப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டாப் பண்ணது எதுக்காக? அந்த தூதன் ஸ்டாப் பண்ணினார், முத்திரை கோலை உடைய அந்த தூதன் ஸ்டார்ட் பண்ணார். ஏனென்றால் இப்போ பென்கம் வந்து சின்ன பையனாக இருக்கிறார், 7-8 வயசு இருக்கிறது. அவருடைய மினிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. அது பிரைடு ஆயத்தப்படுத்த வேண்டும். அதனால் 11th hour பீப்புள் உள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பெரியவராக மாற வேண்டும். வென் யூ கெட் ஓல்டர் யூ வில் ஹேவ் அ மினிஸ்ட்ரி. அந்த மினிஸ்ட்ரி எப்படி வரும்? பென்கம் வந்து அவர் வந்து வார்த்தையை போதிக்க வேண்டும், 7th தூதன் அங்கே வார்த்தையை போதிக்க வேண்டும், முத்திரைகளின் ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டும். இப்போவே வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டிலே உலகம் அழிஞ்சு போச்சுருந்தான், எப்படி அந்த தூதன் ஊழியத்தை செய்ய முடியும்? அந்த தூதனின் நிமித்தமாகவும் உங்கள் நிமித்தமாகவும் ஆண்டவர் அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரை ஸ்டாப் பண்ணார். ஆமீன். நம்மளாம் ஜெபிக்கலாம். ஐந்தாமே காலத்தை குறித்து நம்ம எவ்வளோ நேரம் நம்ம தியானித்தோம். ஆண்டவர் நமக்கு இந்த வெளிப்பாடுகளை கொடுத்துருக்கிறார். நம்ம எங்கே இருக்கிறோம், கர்த்தர் என்ன செய்கிறார், எல்லாவற்றையும் நமக்கு ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். அவருடைய புஸ்தகத்திலிருந்து காண்பித்திருக்கிறார். பிரைடுக்கு அவருடைய சீக்கிரட்டை ரிவீல் பண்ணுகிறார். இந்த சீக்கிரட்டு தான் உங்களை ராப்சருக்கு ஆயத்தப்படுது. உங்கள் நிமித்தமாகவும் அந்த தூதனுடைய ஊழியத்தின் நிமித்தமாக ஆண்டவர் ஸ்டாப் பண்ணினார். அந்த தூதன் அந்த நிறுத்தினார். யாரும் நிறுத்தலை, அவர் நிறுத்தினார். திடீரென்று நின்று போச்சு. எவ்வளோ பெரிய காரி, கர்த்தர் எவ்வளோ மகத்தானவராக இருக்கிறார். எல்லோரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வருகிறது. எக்காலங்கள் அது வந்து யுத்தங்களாக இருக்கிறது. கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் மறுபடியும் மரமாக்கப்படும். எக்கால சத்தம் இப்பொழுது துணிக்கிறது. எக்கால சத்தம் வானில் தொன்னி தீண்டது மராஜனே வந்திடுவார். சத்தம் வானில் தொன்னி தீண்டது ஜனே வந்திடுவார். மிக சமீபமே அவரும் சேர்ந்திடுவார். அந்த நாள் மிக சமீபில் சொன்னிக்க மனை சந்திப்பொம்மை காலம் ஆனில் சொன்னிக்க வானில் தொன்னிக்கிறே வானில் தொன்னிக்கிறதே வந்து. எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இப்பொழுது இது நேரம் வரைக்கும் நாங்கள் ஐந்தாம் எக்காலத்தை குறித்து தியானித்தோம். ஐந்தாம் எக்காலம் ஊதி ஆகிவிட்டது. நீர் அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வர நீர் தான் ஸ்டாப் பண்ணினேன். அது இந்நாள் வரைக்கும் யார் ஸ்டாப் பண்ணார்னு உலகத்தின் மக்களுக்கு தெரியலை. அது வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. அந்த தூதன் ஸ்டாப் பண்ணினார். ஏனென்றால் ஏழாம் தூதன் வந்து செய்தி வர வேண்டும் உலகத்துக்கு. அவர் இப்பொழுது சிறுவனாக இருக்கிறார். இதோ பிரைடு நாங்கள் இன்னும் உலகத்தில் பிறக்கலை. நாங்கள் வந்து ரேப்சரில் பங்கு பெற வேண்டும். அந்த 144,000 பேரும் அந்த 11th hour பீப்புள். நாங்களும் 11th hour பீப்புளாக இருக்கிறோம். இந்த 11th hour பீப்புள் வருவதற்காக நீர் 11 மணி வேளையில் அதை ஸ்டாப் பண்ணி நீர் ஐந்தாம் எக்காலம் ஊதியாகிவிட்டது. இதோ நாங்கள் கடைசி எக்காலத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கன்னிமேல் பொழுதிலே மறுரூபமாக்கப்படும். இந்த வார்த்தையை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த ராத்திரியில் எங்களோடு கூட இருப்பீராக. எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பீராக. சபைக்கு வர முடியாத எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தார். இந்த சபை மக்கள் எல்லாருக்கும் சுகத்தை தாரும். ஆன்லைன் மூலமாக வார்த்தையை கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதியும். அவங்களுடைய விண்ணப்பங்களுக்கும் நீ செவி கொடுப்பீராக. இந்த கடைசி காலத்தில் எங்களுக்கு எந்த தீமையும் ஏற்படாதபடி, சாத்தான் எங்களை தொடாதபடி அவனுக்கு நீர் உத்தரவு கொடுப்பதில்லை. மனவாட்டியை திரட்சி பண்ண முடியாது. நீர் எங்களை பாதுகாக்கிறீர். அந்த நாள் வரைக்கும் எங்களை பாதுகாப்பீராக. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக இருக்கும்படியாக நீர் அதை பாதுகாத்து கொள்ளுவீராக. வசனத்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதி. இந்த ராத்திரியில் எங்களோடு கூட இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். நின்று அவரை வாழ்த்து கர்த்தர் தாமே எங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.